The following is a class on the Bhagavad Gita as it is, 13th chapter, text number 1 through 2, given at the Uppsala University by His Divine Grace, A.C. Bhaktivedanta Swami Prabhupada, recorded on September 7th, 1973, in Stockholm, Sweden.
பின்வரும் பகவத்கீதை உண்மையுறவில் 13வது அத்தியாயம் முதல் ஸ்லோகத்திற்கான உபன்யாசம் வழங்கியவர் தெய்வத்திரு ஆ ச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். 1973 வருடம் செப்டம்பர் 7 ஸ்வீடன் நாட்டின் ஸ்டாக்ஹோம் நகரில் பதிவு செய்யப்பட்டது.
In which nature, the enjoyer and consciousness is described.
இயற்கை அனுபவிப்பவர் மற்றும் உணர்வை விவரிக்கப்பட்டிருக்கக்கூடிய 13வது அத்தியாயம் பகவத்கீதையை நாம் இப்ப விவாதிக்க முயற்சிப்போம்.
ஸ்ரீ அர்ஜுன வாச அர்ஜுன் பிலாங் டு தி ராயல் ஃபேமிலி ஆஃப் தி பாண்டவர்ஸ் and you as friend of Krishna.
Shri Arjuna Uvacha. Arjuna Pandavarudaya Raja Vamsatha Sarandavan. Avan Krishnarudaya Nanbanum.
So there was a fight between two groups of cousin brothers, the Kauravas and the Pandavas.
Pandavargal Kauravargal nu rendu padayinar, avargal iruvarum சித்தப்பா பெரியப்பா மக்கள், அவர்களுக்கு இடையில சண்டை நடந்தது.
சோ அர்ஜுன் கிருஷ்ணா வாஸ் ரிக்வெஸ்டட் பை போத் தி பார்ட்டிஸ் டு ஜாயின் ஐதர் ஆஃப் தெம்.
கிருஷ்ணரை அவர்கள் ஏதோ ஒரு பக்கத்துல சண்டையில கலந்துக்க சொல்லி கேட்கப்பட்டது.
பட் கிருஷ்ணா டிசைடட் நாட் டு டேக் பார்ட் இன் தி ஃபைட்டிங் பிகாஸ் போத் ஆஃப் தெம் வர் ஈக்வலி ரிலேட்டட் டு ஹிம்.
ஆனால் கிருஷ்ணர் சண்டை போடுறதுக்கு மறுத்துட்டார். ஏன்னா ரெண்டு பக்கமும் அவருக்கு சமமான உறவுல இருக்கக்கூடியவர்கள் தான்.
ஆஃப்டர் ஆல் கிருஷ்ணா டிவைடட் ஹிஸ் சோல்ஜர்ஸ் ஒன் சைட் அண்ட் ஹிம்செல்ஃப் அனதர் சைட் வித் தி கண்டிஷன் தட் இஃப் ஹி ஜாயின்ஸ் தென் ஹி வுட் நாட் ஃபைட்.
பிறகு அவர் ஒரு பக்கமும் அவருடைய வீரர்கள் எல்லாம் ஒரு பக்கமும் இருக்கிறதுன்றது முடிவுக்கு வந்தது. ஆனாலும் அவர் சண்டை போட மாட்டேன் அப்படின்ற ஒரு நிபந்தனையோட தான் வந்தார்.
சோ அர்ஜுன் பிரிஃபர்ட் டு டேக் கிருஷ்ணா ஆன் ஹிஸ் சைட் அண்ட் தி அதர் பார்ட்டி துர்ஜதன் ஹி டிசைடட் டு டேக் கிருஷ்ணா சோல்ஜர்ஸ்.
அதனால அர்ஜுனன் வந்து கிருஷ்ணரை தன் பக்கம் சேர்த்து கொள்ளவும், இன்னொரு பக்கம் துரியோதனன் கிருஷ்ணருடைய வீரர்கள் எல்லாம் சேர்த்துக் கொள்ளவும் முடிவு செய்யப்பட்டது.
சோ வைல் ஜஸ்ட் தி ஃபைட்டிங் வாஸ் டு பிகின் அர்ஜுன் டிக்ளைன் டு ஃபைட் பிகாஸ் தி அதர் பார்ட்டி வேர் ஆல் இஸ் ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் பிரதர்ஸ் பிரதர்ஸ் சன் நெஃப்யூ டீச்சர் அண்ட் கிராண்ட் ஃபாதர்.
அவர்களுக்கு இடையில போர் நடக்க இருந்த சமயத்தில் ஆரம்பத்தில் அர்ஜுனன் போர் புரிய மறுத்தான். ஏன்னா எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அவனுடைய உறவினர்கள், நண்பர்கள், சகோதரர்கள், சகோதரனுடைய மகன்கள், மற்ற உறவினர்கள், ஆசிரியர்கள், பாட்டனார் எல்லாரும் இருக்காங்க.
சோ அர்ஜுன் டு கம்பேஷன் தட் ஐ டோன்ட் வாண்ட் விக்டரி பெட்டர் நாட் டு ஃபால்.
அதனால அர்ஜுனன் அனுதாபப்பட்டு எனக்கு வெற்றி எல்லாம் வேண்டாம், நான் சண்டை போடாம இருக்கிறது சிறந்ததுன்னு முடிவு செய்யறான்.
சோ தட் இஸ் தி காஸ் ஆஃப் டிஸ்கிரைபிங் தி சயின்ஸ் ஆஃப் பகவத் கீதா பிஃபோர் அர்ஜுன் ஜஸ்ட் டு இன்டியூசிங் டு ஆக்ட் ஆஸ் எ பியூட்டிஃபுல் சோல்ஜர். திஸ் இஸ் தி பேக்ரவுண்ட் ஆஃப் பகவத் கீதா.
அந்த சம்பவம் தான் இந்த பகவத்கீதை விஞ்ஞானத்தை அர்ஜுனன் முன்னாடி விளக்குறதுக்கான காரணமாக அமைஞ்சது. அதாவது ஒரு வீரனுடைய கடமையாக சண்டை போட வைக்கணுன்ற நோக்கத்தில் இதுதான் பகவத்கீதனுடைய பின்னணி.
So there are many questions and answers. There are 700 verses. So we shall discuss this evening about the nature, the enjoyer and the consciousness.
இதுல பல கேள்விகளும் பதில்களும் இருக்கு. 700 ஸ்லோகங்கள் இதில் இருக்கு. இன்றைய மாலை நேரத்தில் இயற்கை அனுபவிப்பவர் மற்றும் உணர்வை பற்றி நாம விவாதிக்கவிருக்கோம்.
ஸ்ரீ அர்ஜுன வாச பிரகிதி புருஷங் செய்வ கஷேத்ரங் கஷேத்ரமே வச ஏதாத் வேதித்தும் இச்சாமி ஜானங் ஜேயங் ச கேச. It is page 690.
யாரெல்லாம் இந்த புத்தகம் வச்சிருக்கீங்களோ அவங்களுடைய தகவலுக்காக இது 619 பக்கத்தில் இருக்கு.
அர்ஜுன் wanted to know பிரகிருதி, the nature, the material nature, and புருஷம். புருஷம் means the enjoyer, the living entities.
அர்ஜுனன் பிரகிருதி இயற்கை, இந்த ஜட இயற்கை மற்றும் புருஷ அனுபவிப்பாளர் இவற்றை தெரிந்து கொள்ள விரும்புகிறான்.
Here in this material world every living entity is trying to enjoy this material.
இங்க இந்த பௌதிக உலகத்துல ஒவ்வொரு உயிர் வாழியும் இந்த பௌதிக உலகத்தை அனுபவிக்க முயற்சிக்கிறாங்க.
பிரகிருதி புருஷன் செய்வோம் கஷேத்ரம். கஷேத்ரம் மீன்ஸ் field of activity, and kshetragna means the knower of the field.
Prakritim purusham chaiva kshetram. Kshetra abdina thailgalin kalam, and kshetragna abdina and the thailgalin kalatai aribavar.
Just like in agricultural field, the field is there and the cultivator is there. The cultivator knows that it is my field of activity.
விவசாய நிலத்துல அந்த நிலத்தை பராமரிக்க கூடியவருக்கு இது என்னுடைய செயல்களுக்கான களம்ன்றது தெரியும். அது போல
so he is to be supposed as kshetragna, one who knows about his field of activities.
அதனால அவர் kshetragna, செயலின் களத்தை அறிபவராக இருக்க வேண்டியவர்.
ஏதாத் வேதித்தும் இச்சாமி. Because Krishna has been accepted as the teacher. First of all, Krishna and Arjuna were talking as friends. But when Arjuna saw it, that friendly talking will not make any solution of the problem. So at that time, he surrendered to Krishna that I become your disciple.
ஏதத் வேதித்தும் இச்சாமி. ஏன்னா கிருஷ்ணர் ஆசிரியராக ஏற்றுக்கொள்ளப்பட்டார். முதல்ல கிருஷ்ணரும் அர்ஜுனனும் நட்பு ரீதியாக பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் அர்ஜுனை பார்க்குறான், இந்த நட்பு ரீதியான பேச்சில் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு காண முடியலன்னு. அதனால் அந்த சமயத்தில் அவன் கிருஷ்ணரிடத்தில் சரணடைகிறான். நான் உங்களுடைய சீடன் ஆகிறேன், சிஷ்யஸ்தேகம் சாதியமாம் துவாம் பிரபன்னம், நான் உங்களிடத்தில் சரணடைகிறேன்.
தட் இஸ் தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டீச்சர் அண்ட் தி ஸ்டூடெண்ட். தி ஸ்டூடெண்ட் மஸ்ட் ரிசீவ் நாலேஜ் சப்மிசிவ், நாட் பை சேலஞ்ச்.
அதுதான் ஒரு ஆசிரியருக்கும் சீடனுக்கும் உள்ள உறவு. சீடன் அப்படின்னா பணிவோடு அறிவை பெற வேண்டும், சவால் விட்டல்ல.
Therefore one has to select a teacher where one can submit. That is the process. Tadvidhi panipatena pariprasnena sevaya. Teacher must be approached with submission.
அதனால தான் ஒரு சீடன் ஆனவன் தன்னை ஒப்படைத்து கொள்ளக்கூடிய ஒரு நபரை தேர்ந்தெடுத்து சரணடையணும். அதுதான் வழிமுறை. தத்விதி பிரணிபாத்தேனா பரிப்பிரஷ்னேன சேவையா. ஆசிரியரை பணிவோடு அணுகப்படணும்.
Tad vidhi pranipatana. Pranipat means submission. And pariprasneva. Then question. And seva and service also. These three things are the basic principle of receiving knowledge.
Tatviti pranipatena. Pranipatapina panivoda. Matram pariprasnena. Adutu kelvi. Matram sevaya. சேவையும் பண்ணணும். இந்த மூணு விஷயங்கள் தான் அறிவை பெறுறதுக்கான அடிப்படை கொள்கையே.
Submission means I must approach somebody who is actually in better position or higher position. Otherwise, what is the use of approach? Tadvidhi panipatena pariprasnena sevaya. And seva means service. You cannot challenge.
பணிவு அப்படின்னாவே உங்களை விட சிறந்த அல்லது உங்களை விட உயர்ந்த நிலையில் இருக்கிற ஒருத்தரை நீங்க அணுகணும். அப்படி இல்லைன்னா அணுகிறதோட பிரயோஜனம் என்ன இருக்கு? தத்வத்தை பிரணிப்பாத்தேனா பரிப்பிரஷ்னேன சேவையா. சேவா அப்படின்னாவே சேவை பண்ணணும். நீங்க சவால் விட முடியாது. யாருடைய உபதேசங்களை நீங்க கேட்டுக்கொள்வீங்களோ அப்படிப்பட்ட ஒரு நபரை நீங்க அணுகணும். நீங்க பணிவோட விசாரிக்கலாம், ஆனா சவால் விட முடியாது.
That is not allowed in Vedic system.
வேத முறைப்படி அது அனுமதிக்கப்படுறதில்லை.
சமிதபாணி சூத்ரியம் பிரம்மனிஷ்டம். Therefore, before selecting a teacher, you must decide whether you can submit them. If you cannot submit there, don't approach, don't waste time.
Samit Pani Strotriyam Brahmanishtam. அதனால தான் குருவை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களை நீங்க ஒப்படைத்துக் கொள்ள முடியுமான்றத நீங்க முடிவு செய்யணும். உங்களால உங்களை ஒப்படைத்துக் கொள்ள முடியலன்னா நீங்க அணுகாதீங்க, நேரத்தை வீணடிக்காதீங்க.
So that is the process. And Arjun submitted to Arjun. கிருஷ்ணா,
அதுதான் வழிமுறை. அர்ஜுனன் கிருஷ்ணர் இடத்துல ஒப்படைத்துக்
கொண்டான். கிருஷ்ணா, ஐ வாண்ட் டு நோ திஸ் மெட்டீரியல் நேச்சர் அண்ட் தி லிவிங் என்டிட்டிஸ் ஹூ ஆர் ட்ரைங் டு என்ஜாய் தி ரிசோர்சஸ் ஆஃப் திஸ் மெட்டீரியல் நேச்சர்.
பல கேள்விகள் இருந்தாலும் இங்க ஒரு கேள்வி இருக்கு. கிருஷ்ணா, இந்த ஜட இயற்கை மற்றும் இந்த உயிர்வாளிகள் அனுபவிக்கிறதுக்காக இந்த ஜட இயற்கையோட வளங்களை சுரண்டாங்களே, அவர்களை பற்றி நான் தெரிந்து கொள்ளணும்.
This whole world, every living entity, even birds and beasts, they are also trying to lord it over the material nature.
இந்த உலகம் மொத்தமும் ஒவ்வொரு உயிர்வாளிகளும் பறவைகள் விலங்குகள் எல்லாம் கூட இந்த ஜட இயற்கை ஆட்சி செய்ய முயற்சிக்கிறாங்க.
What to speak of human being, they are trying to overcome the stringent laws of material nature by so many scientific improvements, but still they are under material nature.
அப்படி இருக்க மனிதர்களை பற்றி சொல்றதுக்கு என்ன இருக்கு? அவர்களுடைய இந்த விஞ்ஞான பூர்வமான வளர்ச்சியினால இந்த ஜட இயற்கையினுடைய கடுமையான சட்டங்களை மீண்டு வர்றதுக்கு அவங்க முயற்சிக்கிறாங்க. ஆனாலும் அவர்கள் ஜட இயற்கையினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்காங்க.
That is the conclusion of Bhagavad Gita. Devi jesa gunamai mama maya durataya. This material nature is called maya, energy. Actually it is the energy. Energy of the Supreme Personality of God.
அதுதான் பகவத்கீதனுடைய முடிவும் கூட. தெய்வீகேஷா குணமயி மம மாயா துரத்யயா. இந்த ஜட இயற்கைன்றது மாயா சக்தி. உண்மையிலே அது பரமபுருஷ பகவானுடைய சக்தி.
From Vedic literature we get information God has got many potencies or energies.
வேத இலக்கியங்களிலிருந்து கடவுளுக்கு நிறைய சக்திகள் இருக்கு அப்படின்ற தகவல் நமக்கு கிடைக்குது.
பராச சக்தி விவிதைவ ஸ்ரீயதே சாபாபிகி ஜான பல கிரியாச்ச natasya karjam karananca vidyate, natasya sama adhikasya drishyate. These are the very information. God means natasya karjam karananca vidyate. He has nothing to do. He has simply to desire.
இதெல்லாம் வேதங்களில் இருக்கக்கூடிய தகவல். கடவுள் அப்படின்னாவே நத்தசிய காரியம் காரணம் ச வித்யதே, அவர் செய்யறதுக்கு எதுவுமே கிடையாது, அவர் வெறுமனே ஆசைப்பட்டாலே போதும்.
I think in your Christian Bible also it is said, God said, let there be creation, and there was creation. He has to simply desire. Other things will be done by his energies.
நான் நினைக்கிறேன் கிறிஸ்தவர்களுடைய பைபிளில் கூட சொல்லப்பட்டிருக்கு, கடவுள் சொல்றார் படைப்பு உண்டாகட்டும், அங்கே படைப்பு உருவானது. அந்த மாதிரி கடவுள் விருப்பப்பட்டாருனவே போதும், மற்றது எல்லாமே அவருடைய சக்திகளால் செய்யப்படுது.
Just like big man, a king or president, he simply sanction order, this must be done. The things will be done by the subordinate. By he has got so many energies, secretaries. So why not for God, the supreme being, God?
உதாரணத்துக்கு ஒரு பெரிய ஆள் இருக்கார், மன்னர் அல்லது ஜனாதிபதி. அவங்க கட்டளையிட்டா போதும், அது செயல்படுத்தப்படுது. அந்த விஷயங்கள் எல்லாம் கீழ்ப்படிந்து இருக்கிறவர்களால் செய்யப்படுது. அவர் பல சக்திகளை கொண்டிருக்கார், காரியதரிசிகள் இருக்காங்க. ஏன் கடவுளுக்கு இருக்கக்கூடாது? அவர் உச்சமான உயிர்வாளி கடவுள்.
So therefore the basic instruction is God has nothing to do practically.
அதனால தான் நடைமுறையில் கடவுள் செய்வதற்கு ஒன்றுமே கிடையாது. அதுதான் வேத உபதேசம்.
Simply his desire is sufficient. Natasya karjam karanam cha vidyate, natasya sama adhikasya drishyate. There is nobody equal to him or above him. Everyone must be below, subordinate.
அவர் விருப்பப்பட்டார் என்னவே போதுமானது. நத்தசிய காரியம் காரணம் ச வித்யதே, நத்தசிய சமஸ் சாப்யாதிகஸ்ச திருஷ்யதே. யாரும் அவருக்கு சமமானவரும் கிடையாது, அவருக்கு மேலானவரும் யாரும் கிடையாது. எல்லாருமே அவருக்கு கீழே தான் இருக்கணும், கீழ்ப்படைந்தவர்களாக தான் இருக்கணும்.
That is basic instruction. And that has been selected, or that has been concluded, who is that supreme being?
அதுதான் வேத உபதேசம். இப்போ அந்த உச்சமான உயிர்வாளி யார் அப்படின்றத முடிவு செய்யப்படணும்.
That is we also get from basic information. Ishvara Parama Krishna. The supreme being means Krishna. The Krishna, the word means all attract. Therefore he is supreme. God must be all attract.
அதுவும் கூட வேதத்தில் இருந்து நம்ம தகவல் பெறுறோம். ஈஸ்வரா பரம கிருஷ்ணா, அந்த உச்சமான உயிர்வாளி அப்படின்னா கிருஷ்ணர் தான். அந்த கிருஷ்ணா அப்படின்ற வார்த்தையே எல்லா கவர்ச்சிகளையும் கொண்டவர்னு அர்த்தம். அதனால தான் அவர் உச்சமானவர். கடவுள்னா எல்லா கவர்ச்சிகளையும் கொண்டவரா இருக்கணும்.
இட் இஸ் நாட் தட் காட் இஸ் அட்ராக்டிவ் ஃபார் தி ஹிந்துஸ், ஆர் காட் இஸ் அட்ராக்டிவ் ஃபார் தி முஸ்லீம்ஸ் ஆர் தி கிறிஸ்டியன்ஸ். நோ, இஃப் இஸ் காட் அட் ஆல், தென் ஹி மஸ்ட் பி அட்ராக்டிவ் ஃபார் ஆல். தட் இஸ் தி மீனிங் ஆஃப் தி வேர்ட் கிருஷ்ணா, ஆல் அட்ராக்ட்.
அப்படி இல்லாம கடவுள் ஹிந்துக்களுக்கு மட்டும் கவர்ச்சியானவரா இருக்கார், அல்லது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் கவர்ச்சியானவரா இருக்கார், அல்லது கிறிஸ்தவர்களுக்கு மட்டும், அப்படி அல்ல. கடவுள் அப்படின்னா அவர் எல்லாருக்குமே கவர்ச்சியானவராக இருக்கணும். அதுதான் கிருஷ்ணான்ற வார்த்தைக்கு அர்த்தமே, எல்லா கவர்ச்சிகளையும் கொண்டவர்.
திட் இஸ் வெரி நைஸ் வேர்ட். ஆக்சுவலி காட் ஹேஸ் நோ நேம், பட் வி கால் ஹிம் பை டிஃபைன்ட் ஹோலி நேம்ஸ் அக்கார்டிங் டு ஹிஸ் ஆக்டிவிட்டி. Just like we believe that God is great. So this is fact. The Vedic instruction is also there. Natasya sama Adhikashta Dishyate, nobody is equal, nobody is greater than him. Therefore God is great.
அதனால அது ரொம்ப அருமையான வார்த்தை. உண்மையிலே கடவுளுக்கு பெயர் கிடையாது, ஆனால் அவரை நம்ம பல பெயர்களால் அழைக்கிறோம், அவருடைய செயல்களை பொறுத்ததாக இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம கடவுள் தான் மிக உயர்ந்தவர்னு நம்புகிறோம், அதுதான் உண்மையும் கூட. இப்போது வேத உபதேசமும் அது சொல்லுது என்னென்னா, நத்தசிய சமஸ் அதிகஷ்ட திருஷ்யத்தை, யாரும் அவருக்கு சமமும் இல்லை, யாரும் அவரை விட உயர்ந்தவரும் அல்ல. அதனால தான் கடவுள் மிக உயர்ந்தவர்.
Now who is that God? Great. That is decided Ishvara Parama Krishna. Krishna is the supreme being.
இப்போ அந்த மிக உயர்ந்தவர் யார், அதுவும் முடிவு செய்யப்பட்டிருக்கு. ஈஸ்வர பரம கிருஷ்ணா, கிருஷ்ணரே அந்த உச்சமானவர்.
ஈஸ்வர பரம கிருஷ்ணா, ஈஸ்வர மீன்ஸ் கண்ட்ரோல். தட் இஸ் தி எக்ஸாக்ட் equivalent for the word God. God means controller, supreme controller. So that supreme controller means he has nobody else to control him.
Ishvara Parama Krishna. Ishvara apdina kattupadutha kudivar. Adha kadavulukku samamana porthamana vaarthai. கடவுள் அப்படின்னாவே கட்டுப்படுத்தக்கூடியவர், உச்சமான கட்டுப்பாட்டாளர். அதனால உச்சமான கட்டுப்பாட்டாளர் அப்படின்னா அவரை யாரும் கட்டுப்படுத்துறவர் கிடையாது.
Here in this material world or anywhere we find one controller. He is controlling, but he is also being controlled. He is not absolute control. Here we find some, say, president. He is controlling the state, but he is also being controlled by popular votes.
இங்க இந்த பௌதிக உலகத்துல அல்லது எங்க வேணாலும் நம்ம கட்டுப்படுத்துறவங்களை பார்க்கிறோம், ஆனா அவரும் கட்டுப்படுத்தப்பட்டவரா இருக்கார். அவர் பூரணமான கட்டுப்பாட்டாளர் அல்ல. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜனாதிபதி எடுத்துக்கோங்க, அவர் நாட்டை கட்டுப்படுத்துறார், ஆனா அவரும் மக்களுடைய ஓட்டுனால கட்டுப்படுத்தப்பட்டவரா இருக்கார்.
If the popular votes are against him, he cannot control anymore.
மக்களுடைய ஓட்டுகள் அவருக்கு எதிரானதா இருக்கும்போது அவரால் எதையும் கட்டுப்படுத்த முடியாது.
So here you just analyze anyone. He may be controller, but at the same time he is controlled. Not that absolute control. Nobody can find.
அதனால இங்க நீங்க யார வேணா ஆய்வு செய்து பார்க்கலாம். அவர் கட்டுப்படுத்துறவரா இருக்கலாம், ஆனா அதே சமயத்துல அவரும் கட்டுப்பட்டவரா இருக்கார். அவர் பூரணமான கட்டுப்பாட்டாளர் அல்ல. யாரையும் நீங்க அப்படி பார்க்க முடியாது.
But he is not controlled by anyone. That is God.
அதனால இதே மாதிரி நீங்க ஒவ்வொரு நபரையா தேடிக்கிட்டே போனீங்கன்னா, இப்போ ஒருத்தர் கட்டுப்படுத்துறவரா இருக்கார், ஆனா யாராலையும் அவர் கட்டுப்படுத்தப்படல அப்படின்னா அவர் தான் கடவுள்.
This is the simple definition of God.
இதுதான் கடவுளுக்கான எளிமையான ஒரு வரையறை.
God controls everyone or everything. But he is not controlled by anyone. That is God.
கடவுள் எல்லாரையும் அல்லது எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துறார், ஆனா அவர் யாராலும் கட்டுப்படுத்தப்படுறதில்லை. அதுதான் கடவுள்.
ஈஸ்வரா பரமா கிருஷ்ணா சச்சிதானந்த விக்ரோ and he has got form. He is a person. He is not impersonal. Because as soon as you speak of controller, it cannot be impersonal.
ஈஸ்வர பரம கிருஷ்ணா சச்சிதானந்த விக்ரஹ. அவருக்கு ரூபமும் இருக்கு, அவர் ஒரு நபர், அவர் அரூபம் அல்ல. ஏன்னா கட்டுப்படுத்துறவர்னு நீங்க பேசுனீங்கன்னாவே அவர் அரூபமானவராக இருக்க முடியாது.
Controller must be a person. He must have brain, he must have desire, he must have capacity to give order and so many things. So, therefore, the Vedic information is the supreme, absolute truth is a person. He is not impersonal.
கட்டுப்படுத்துறவர் என்னவே நபரா தான் இருக்கணும். அவருக்கு மூளை இருக்கணும், அவருக்கு ஆசைகள் இருக்கணும், அவர் கட்டளையிடுறதுக்கான தகுதியுடையவராக இருக்கணும், பல விஷயங்கள் இருக்கு. அதனால தான் வேதத்தில் என்ன தகவல் கொடுக்கப்படுதுன்னா, அந்த உச்சமான பூரண உண்மைன்றது ஒரு நபர், அவர் அருபம் அல்ல.
தி இம்பர்சனல் ரியலைசேஷன் ஆஃப் காட் இஸ் realization of his different potencies. Just like this material world, this is the manifestation of one of the potencies of God.
கடவுளோட அருவத்தன்மை உணருதல் அப்படின்றது அவருடைய சக்தியை உணருதல் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு இந்த பௌதிக உலகம் கடவுளோட சக்திகளில் ஒரு தோற்றம்தான்.
He has got many potencies. So all the many potencies have been grouped into three: the material potency, the spiritual potency, and the marginal potency between the material and spiritual.
அவருக்கு அநேக சக்திகள் இருந்தாலும் அவைகளை மூன்றா வகைப்படுத்தப்படுது: பௌதிக சக்தி, ஆன்மீக சக்தி, நடுத்தர சக்தி. ஆன்மீக சக்திக்கும் பௌதிக சக்திக்கும் நடுவில் இருக்கு.
The spiritual potency, we can understand that I am speaking means I am spiritual being, I am speaking. This material body is my covering, just like satin coat.
ஆன்மீக சக்தியை நம்மால புரிந்து கொள்ள முடியும். இப்போ நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் ஒரு ஆன்மீக உயிர்வாளி, நான் பேசிட்டு இருக்கேன். இந்த ஜட உடல் அப்படின்றது இந்த சட்டையும் கோட்டு மாதிரி மேலே மூடப்பட்டிருக்கு.
சோ தி நவ ஐ அம் எக்ஸிஸ்டிங் சம் ஆர் அதர் ஐ ஹேவ் பீன் என்கேஸ்ட் இன் திஸ் மெட்டீரியல் பாடி, பட் ஐ அம் ஸ்பிரிட் சோல், தட் இஸ் ஸ்பிரிச்சுவல் பொட்டன்ஷியல்.
இப்போ நான் இருந்துட்டு இருக்கேன், எப்படியோ நான் இந்த ஜட உடலுக்குள்ள சிறைப்பட்டிருக்கேன், ஆனா நான் ஆத்மா, அதுதான் ஆன்மீக சக்தி.
அண்ட் as this material world is made of material ingredients, similarly there is another world, that information we can get from Bhagavad Gita. Parastasmat bhava anya bhaktya bhaktya sanatana. There is another nature, another manifestation of nature, that is spiritual.
Melam இந்த பௌதிக உலகம் பௌதிக மூலப்பொருட்களால் ஆனது. அதே மாதிரி இன்னொரு உலகம் இருக்கு, அந்த தகவலை நீங்க பகவத்கீதையிலிருந்து பெறலாம். பரஸ்தஸ்மாஸ்து பாவோன்யா வியக்தோ வியாக்தா சனாதனா. இன்னொரு இயற்கை இருக்கு, இயற்கையோட தோற்றம் அது, அது ஆன்மீகமானது.
What is the distinction? The distinction is when this material world will be annihilated. That will remain.
அப்ப என்ன வேறுபாடு? வேறுபாடு என்னன்னா, இந்த பௌதிக உலகம் அழிக்கப்படும், ஆனா அது அப்படியே இருக்கும்.
Just like I am spirit soul, when this body is annihilated, I am not annihilated. Na hannate hannamane sarire. After the destruction of this body, the soul is not destroyed.
இப்போ உதாரணத்துக்கு நான் ஆத்மா, இப்போ இந்த உடல் அழிக்கப்படும், ஆனால் நான் அழிக்கப்படுறதில்லை. நான் ஹன்யத்தே ஹன்யமானே சரீரே. இந்த உடல் அழிந்த பிறகு ஆத்மா அழிய போறதல்ல.
Soul remains there in the subtle body, mind, intelligence and ego. So that mind, intelligence and ego, that carries into another gross body. That is called transmigration of the soul.
ஆத்மாவானது மனம் புத்தி அகங்காரம்னு சொல்ற இந்த சூட்சம உடல்லயே இருக்கு. அந்த மனம் புத்தி அகங்காரம் தான் வேறொரு ஸ்தூல சரீரத்துக்கு இதை தூக்கிட்டு போகுது. அதுக்கு பேர் தான் ஆத்மா இடம் பெயர்தல்.
this gross body, this gross body, even in our experience, during this lifetime, we have experienced so many gross bodies came and went away. Just like I was a child, so I possessed one gross body, child's body, that came and gone away. I had a boy's body that came and gone away. A young man's body I had, but that came and gone away.
The sthula sariram, in the udala anadhu, nammudi in the vaalkai samayathiliye ippave nama anubhavapadalam. நம்ம எத்தனையோ ஸ்தூல சரீரங்களை கடந்து வந்திருக்கோம். இப்போது நான் ஒரு குழந்தையாக இருந்தபோது எனக்கு ஒரு குழந்தை உடல் இருந்தது, ஸ்தூல சரீரம். ஆனால் அந்த சரீரம் வந்துட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு சிறுவனுடைய உடல் பெற்றேன், அது வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு இளைஞனுடைய உடல் எனக்கு கிடைச்சது, அந்த உடலும் வந்துட்டு போயிடுச்சு.
Similarly, this body, old man's body, it has come. And it will also go.
அதே மாதிரி இப்ப இந்த உடல், இந்த வயோதிக உடல், இதுவும் கூட வந்திருக்கு, ஆனா போயிடும்.
So, as in spite of so many other bodies came and went, similarly, when this body will no longer exist, I'll transfer myself or transmigrate into another gross body. This is called transmigration of the soul.
இப்போ எப்படி எத்தனையோ வகையான உடல் வந்து போனாலும் நான் இருந்துட்டே இருக்கேன், அதே மாதிரி இப்போ இந்த உடல் எப்போ இல்லாமல் போயிடுதோ அப்போ என்ன, நான் வேறொரு ஸ்தூல சரீரத்துக்குள்ள மாற்றிக்கொள்ள போறேன், அது பேர் தான் ஆத்மா இடம் பெயர்தல்.
சோ கிருஷ்ணா, அபவுட் கிருஷ்ணா இட் இஸ் சேட் தட் ஹீ தி சுப்ரீம் கண்ட்ரோலர். And he has got his form, his body, which is not made of these material ingredients. Satchit Ananda Vigraha. Vigraha means body.
கிருஷ்ணரை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவர் உச்ச கட்டுப்பாட்டாளர், அவருக்கும் ரூபம் இருக்கு. அவருடைய ரூபமானது, அவருடைய உடலானது இந்த பௌதிகமான மூலப்பொருட்களால் ஆனது அல்ல. சச்சிதானந்த விக்ரக, விக்ரகா அப்படின்னா உடல்.
So he has got body. But what kind of body? Sat Chit Ananda. It is the ingredients are spiritual, not material. Here the ingredients, gross body, I have got, you have got. Earth, water, air, fire, mind, intelligence, ego, these ingredients.
அதனால அவருக்கும் உடல் இருக்கு. ஆனா என்ன மாதிரியான உடல்? சச்சித் ஆனந்தா, அது ஆன்மீகமான மூலப்பொருட்களானது, பௌதிகமானது அல்ல. இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்தூல உடலோட மூலப்பொருட்கள்லாம் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம், இதெல்லாம் தான் மூலப்பொருட்கள்.
But Krishna's body, the ingredients are Satchit Ananda. Sat means eternity. Chit means knowledge, and ananda means blissfulness. That is his body. Satchidananda Vigraha, but he has got a body, he has got a form, transcendental form. Satchidananda Vigraha.
ஆனால் கிருஷ்ணரோட உடல் சச்சிதானந்த, அதனுடைய மூலப்பொருட்கள் எல்லாம் ஆன்மீகமானது. சத் அப்படின்னா நிரந்தரம், சித்தன்னா அறிவுபூர்வமானது, ஆனந்த அப்படின்னா ஆனந்தமயமானது. அதுதான் அவருடைய உடல், சச்சிதானந்த விக்ரஹா. ஆனால் அவருக்கும் உடல் இருக்கு, அவருக்கும் ரூபம் இருக்கு, உன்னதமான ரூபம், சச்சிதானந்த விக்ரஹா.
அனாதி. அனாதி மீன்ஸ் பிகாஸ் நோபடி இஸ் கண்ட்ரோலர் அபவ் ஹிம், தேர்ஃபோர் ஹி இஸ் தி சுப்ரீம் கண்ட்ரோலர். ஹி ஹாஸ் நோ பிகினிங். அனாதி ஆதி. And he is the beginning of everything. Anadi Adi Govinda. His name is Govinda. Krishna Govinda, there are many names.
Anadi. Anadi appadina yaarume avara kattupaduthravanga kediyadu. Adanalada dhaan avar uccha kattupaattalar. Avarku aarambam kediyadu. Anadi Adi. Avar dhaan ellathukkum aarambamaanavar. அனாதிராதிர் கோவிந்தா, அவருடைய பெயர் கோவிந்தா, கிருஷ்ணா, கோவிந்தா, இந்த மாதிரி நிறைய பெயர்கள் இருக்கு அவருக்கு.
There are millions of names of God. We are just mentioning one or two. So, Anadiradi Govinda, Sarva Karana Karana, the cause of all causes. Everything has got cause and effect.
அவருக்கு லட்சக்கணக்கான பெயர்கள் இருக்கு கடவுளுக்கு. ஆனா நம்ம ஒன்னோ ரெண்டோ தான் இங்க குறிப்பிடுறோம். அதனால அனாதிராதிர் கோவிந்தா சர்வ காரண காரணம், எல்லா காரணங்களுக்கும் காரணம் அவர். ஒவ்வொன்றுத்துக்கும் காரணமும் விளைவும் இருக்கு.
சோ therefore Arjun has decided to take knowledge from Krishna, the supreme being, and he has no material body. Therefore his knowledge, whatever knowledge is given by Krishna, that is perfect.
அதனால தான் அர்ஜுனன் என்ன முடிவு பண்ணிருக்கான்னா, கிருஷ்ணர்கிட்ட இருந்து அறிவை பெறறது. அவர் உச்சமான உயிர்வாளி, அவருக்கு பௌதிகமான உடல் இல்லை. அதனால தான் அவருடைய அறிவு, என்னெல்லாம் அறிவு கிருஷ்ணர்கிட்ட இருந்து பெறப்படுதோ அது பூரணமானது.
Anyone who is giving knowledge in this material body, he has got four defects. The first defect is that a person in the material body must commit mistake. Must commit. Less or more.
இந்த பௌதிக உடலிலிருந்து யார் ஒருத்தர் அறிவை கொடுக்கிறாரோ அவருக்கு நான்கு விதமான குறைபாடுகள் இருக்கு. முதல் குறைபாடு, அவர் இந்த பௌதிக உடலில் இருக்கிறதுனால தவறு செய்யக்கூடியவர். தவறு செய்தாகணும், அதிகமாகவோ குறைவாகவோ.
And anyone who possessing this material body, he must be illusion. Illusion means that accepting something for something. Just like we are accepting this body as self. But this is illusion. I am not this body. I am spiritual, spark, part and parcel of God. That is my position.
யார் ஒருத்தர் பௌதிக உடலை கொண்டிருக்காங்களோ அவங்க மாய வயப்பட்டவங்களா இருக்கணும். மாய வயப்படுறது அப்படின்னா ஒன்றை வேறொன்றா கருதி கொள்றது. இப்ப எப்படி நம்ம இந்த உடல் தான் நம்மன்னு நினைச்சிட்டு இருக்கோமோ அது போல. ஆனா இது மாயை, நான் இந்த உடல் அல்ல, நான் ஆன்மீக பொறி, நான் கடவுளோட அம்சம், அதுதான் என்னுடைய நிலை.
பட் எனி ஒன் ஐடென்டிஃபைங் ஹிம்செல்ஃப், he thinks that he is this body, especially the animals. The animals have no knowledge that is different from knowledge, the body. Therefore, a human being, if he is under the impression that he is this body, he is no better than the animal.
ஆனா யார் ஒருத்தர் இந்த உடலோட தன்னை அடையாளப்படுத்திக் கொள்றாங்களோ, குறிப்பா மிருகங்கள், மிருகங்களுக்கு வந்து அறிவு கிடையாது, அவைகள் இந்த உடலிலிருந்து வேறுபட்டதுன்றது தெரியாது. அதனால தான் மனிதர்கள் இந்த எண்ணத்தில் இருக்காங்க, நான் இந்த உடல் நினைச்சிட்டு இருக்காங்கன்னா அவங்க மிருகத்திலிருந்து வேறுபட்டவர்கள் அல்ல.
Therefore, in the human form of life, one can understand his real identity. He can understand what is God. He can understand what is his relationship with God. And act accordingly.
அதனால தான் இந்த மனித வாழ்க்கையில உண்மையான அடையாளத்தை அவரால் புரிந்து கொள்ள முடியும். அவரால் கடவுள்னா என்னன்றதை புரிந்து கொள்ள முடியும். கடவுளுடனான நம்முடைய உறவு என்னன்றதை புரிந்து கொள்ள முடியும். அதன்படி அவரால் செயல்படவும் முடியும்.
If he does so, then his human life is perfect. Otherwise, he remains like animal and he gets no benefit. By this nature's gift, human form of life.
அப்படி அவன் செய்யறான் அப்படின்னா அவனுடைய இந்த மனித வாழ்க்கை பூரணமாகுது. அப்படி இல்லைன்னா அவன் மிருகமாகவே இருக்கான். அவன் இந்த இயற்கையினுடைய வரமான இந்த மனித வாழ்க்கையினோட பலனை அடையாம போறான்.
By evolutionary process, we come to the human form of life, passing through 8 million, about 8,300,000 species of life. Then we come to this form of life, civilized human being.
பரிணாம வளர்ச்சியினால அவன் இந்த மனித வாழ்க்கை அடைகிறான். கிட்டத்தட்ட 83 லட்சம் வகையான உடல்களை கடந்து அவன் இந்த மனித வாழ்க்கை பெறுகிறான். இந்த நாகரிகம் அடைந்த மனித வாழ்க்கை
this should not be misused in the business of cats and dogs. This should be used for better purposes. The better purpose is to understand oneself, what he is actually, whether he is this body, whether he is this mind, or whether he is different from body and mind, a spiritual spark. That is real knowledge.
அதனால இந்த உடலை நாய்களையும் பூனைகளையும் போல துஷ்பிரயோகம் செய்திடக்கூடாது. இது சிறந்த நோக்கத்துக்காக உபயோகப்படுத்தப்படணும். சிறந்த நோக்கம் என்னன்னா, உண்மையிலேயே நான் யார் என்றதை தெரிந்து கொள்றதுக்கு. நான் இந்த உடலா அல்லது இந்த மனசா அல்லது இந்த உடல் மற்றும் மனதிலிருந்து வேறுபட்டவனா, ஆன்மீக பொறியான்றதை தெரிந்து கொள்ளணும். அதுதான் உண்மையான அறிவு.
Krishna is delivering this knowledge in the Bhagavad Gita, and Arjuna is receiving. The beginning of his instruction was that.
அதனால கிருஷ்ணர் இந்த அறிவை கொடுத்து கொண்டிருக்கார் பகவத் கீதையில. அர்ஜுனன் அதை பெற்றுக் கொண்டிருக்கான். ஆரம்பத்தில் அவருடைய உபதேசம் என்னன்னா,
தேஹி நஸ்மின் ததா தேஹி கௌமாரங் ஜௌவனங் ஜரா ததா தேஹாந்தர பிராப்தி தீரஸ்தத்த நமயதி. Krishna first began this lesson, my dear Arjuna, you are not this body. Why you are lamenting about this body? You are not this body. Neither your so-called relatives, they are this body. They are different. Asmin dehe, in this body, there is the proprietor of the body, the dehi.
Krishna mudal paadatha thodangrar. எனது அருமை அர்ஜுனா, நீ இந்த உடல் அல்ல, ஏன் கவலைப்படுற இந்த உடலை பற்றி? நீ இந்த உடலே இல்லை, அல்லது இந்த பெயரளவிலான உன்னுடைய உறவினர்களும் இந்த உடல்கள் அல்ல, அவர்கள் வேறுபட்டவர்கள். அஸ்மின் தேகே, இந்த உடல் இருக்கு, இந்த உடலோட உரிமையாளரும் இருக்கார், தேகி.
Just like you are not the coat and sword, you are the proprietor of the coat and sword. Similarly, this body is also covering the subtle body and the gross body, coat and sar.
எப்படி இந்த கோட்டும் சட்டையும் நீங்க இல்லையோ, நீங்க இந்த கோட்டு சட்டைக்கு உரிமையாளரோ, அதே மாதிரி இந்த உடலும் கோட்டும் சட்டையும் மாறி சூட்சம சரீரமும் ஸ்தூல சரீரமும் வச்சு மூடப்பட்டிருக்கு.
But we are different from this coat and sar. That is the beginning of the instruction. It is going on, and again Arjuna is asking that prakritim purusham chaiva chetang chetragam eva cha etat veditum icchami.
Ana nama inda kotta sattil irundhu verapattavargal. Inda upadesham aarambathil irundhe nama kerittirukkom. Marubadiyum inga Arjuna enna kekkranna, prakritim purusham chaiva chetram chetragam eva cha ஏதத் வேதிதம் இச்சாமி.
He student, my Lord Krishna, I want to understand what is this material nature prakriti-purusham. Purusham means enjoyer, and prakriti means enjoyed.
அவன் ஒரு மாணவன். என தர்மே பகவான் கிருஷ்ணரே, இந்த ஜட இயற்கை மற்றும் புருஷா என்னன்றத நான் புரிந்து கொள்ளணும். புருஷா அப்படின்னா அனுபவிப்பவர், பிரகிருதி அப்படின்னா அனுபவிக்கப்படுபவர்.
Just like we have got little conception, male and female. So prakriti means the female, the object of enjoyment, and purusha means the enjoyer.
இங்க நமக்குள்ளும் கூட அந்த கருத்து இருக்கு, ஆண் பெண் அப்படின்னு. இப்போ பிரகிருதி அப்படின்னா பெண், அது அனுபவிக்கப்படும் பொருள். புருஷா அப்படின்னா அனுபவிப்பவர்.
So here, although you are dressed in a different way, male or female, everyone is trying to enjoy. Therefore, even a woman is dressed like woman, his feature is woman's body, actually she is trying to enjoy. Therefore she is Purusha. Purusha means enjoy.
அதனால இங்க நம்ம வெவ்வேறு விதமா ஆணாகவோ பெண்ணாகவோ உடை உடுத்தி இருந்தாலும் எல்லாருமே அனுபவிக்க முயற்சிக்கிறோம். அதனால தான் இங்க ஒரு பெண்ணானவள் பெண்ணோட உடை உடுத்தி இருந்தாலும் உண்மையிலேயே அவள் அனுபவிக்க முயற்சிக்கிறதால அவளும் புருஷா. புருஷா அப்படின்னா அனுபவிப்பவர்.
So here in this material world, either male or female, it doesn't matter. Everyone is trying to enjoy. Therefore he is called Purusha. Or the living entity is called Purusha.
இங்க இந்த பௌதிக உலகத்துல ஆணோ பெண்ணோ அதை பத்தி கவலை இல்லை. ஒவ்வொருத்தருமே அனுபவிக்க முயற்சிக்கிறாங்க. அதனாலதான் அவன் புருஷா அல்லது இந்த உயிர்வாளி புருஷான்னு
அழைக்கப்படுறான்.
அர்ஜுனனுடைய விசாரம் என்னன்னா பிரகிருத்தினா என்ன, ஒவ்வொருத்தருமே முயற்சிக்கிறது
என்னன்னா டெக்னாலஜி. The one technology is questioned. The technology means the process by which we can enjoy this material world. That is technology.
நேற்று ஒரு பல்கலைக்கழகத்தில் நம்ம உபன்யாசம் கொடுத்தோம். ஒரு தொழில்நுட்ப வல்லுநர் கேள்வி கேட்டார். தொழில்நுட்பம் அப்படின்னாவே எந்த வழிமுறையால் இந்த ஜட இயற்கையை அனுபவிக்க முயற்சிக்கப்படுதோ அதுதான், அதுதான் தொழில்நுட்பம்.
So the spirit is how to enjoy.
அதனால நோக்கம் என்னன்னா எப்படி அனுபவிக்கிறது அதுதான்.
The prakriti purusham chaiva and kshetram. Kshetram means the field of activities. Although everyone is trying to enjoy, but he cannot enjoy according to his whims. He is limited with the body.
Prakritim purusham chaiva matram kshetram. Kshetra appadina seyalin kalam. Ipo ellarume anubhavikka muyarchithalum avanala avan viruppapadi anubhavikka mudiyiradilla. Ena avan udalala kattupattavana irukan.
A man is trying to enjoy and a cat and dog is also trying to enjoy. But the enjoyment of the cats and dogs are different from the man's enjoyment because on account of different body.
ஒரு மனிதனும் அனுபவிக்க முயற்சிக்கிறான், நாய்களும் பூனைகளும் கூட அனுபவிக்க முயற்சிக்குது. ஆனா நாய்களோட பூனைகளோட இன்பம்ன்றது மனிதனோட இன்பத்திலிருந்து வேறுபட்டது. ஏன்னா வெவ்வேறு வகையான உடல் இருக்கு.
The facility of enjoyment has been given by nature according to different body.
இயற்கையால இன்பத்திற்கான வசதிகள் உடலுக்கு ஏற்றவாக கொடுக்கப்பட்டிருக்கு.
Therefore we find intelligent man and less intelligent man, cats and dogs and human being, and different types of man, different types of plants, different types of animals, varieties, 8,400,000.
அதனால தான் புத்திசாலித்தனமான நபர்கள், புத்தி குறைவான நபர்கள், நாய்கள் மற்றும் பூனைகள், மனிதர்களில் வெவ்வேறு வகையான மனிதர்கள், வெவ்வேறு வகையான செடிகள், வெவ்வேறு வகையான மிருகங்கள், இந்த மாதிரி பல வகைகள் இருக்கு. 84,00,000 வகை.
The nature is so acute. As you try to enjoy this material world, he'll give you a suitable type of body.
இந்த இயற்கை எந்த அளவுக்கு மிக சரியானதுன்னா நீங்க எந்த வகையான இன்பத்தை அனுபவிக்க இந்த பௌதிக உலகத்தில் முயற்சிக்கிறீங்களோ அதுக்கு பொருத்தமான உடலை உங்களுக்கு கொடுக்கும்.
Just like a pig. A pig means he has no discrimination of food. He can eat even stew. So similarly, persons who have no discrimination what kind of food we should eat. So he is given the next chance to become a pig so that there will be no discrimination.
உதாரணத்துக்கு ஒரு பன்றி இருக்கு. பன்றிக்கு உணவில் எந்த வேறுபாடும் பார்க்க தெரியாது, அது மலத்தை கூட சாப்பிடுது. அதே மாதிரி இப்போ ஒரு நபர் உணவில் எந்த வேறுபாடும் பார்க்காம எதை வேணால் சாப்பிட்றான்னா அடுத்த பிறவியில் அவனுக்கு ஒரு பன்றியாக வர்றதுக்கான வாய்ப்பு கொடுக்கப்படுது. அதனால் அவன் எந்த வேறுபாடும் பார்க்காம சாப்பிட முடியும்.
And he has got a particular type of body, a particular type of mouth, so that he can enjoy any abominable things.
அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட வகையான உடல், குறிப்பிட்ட வகையான வாய், அதெல்லாம் கொடுக்கப்பட்டு எந்த ஒரு அருவறுப்பான விஷயத்தையும் அவன் அனுபவிக்கிறதுக்காக கொடுக்கப்படுது.
A tiger wants to suck fresh blood. So nature has given a suitable type of body with jaws and nails so that he can immediately attack an animal and suck the blood.
ஒரு புலி இருக்கு. அந்த புலி வந்து சூடாக ரத்தம் குடிக்கணும்னு பார்க்குது. இயற்கை அதுக்கு பொருத்தமான ஒரு உடல் கொடுக்குது, அந்த தாடைகள் நகங்கள்லாம் இருக்கிற மாதிரி. அது ஒரு மிருகத்தை தாக்கி அதோட ரத்தத்தை சூடாக குடிக்கலாம்.
பகிதேக்ஷியமானி குணைகர்மானி சர்வஸ் we are trying to enjoy, but we have got different desires of enjoyment.
பிரகிருதே கிரியமானி குணைகர்மானி சர்வசக, இவ்விதமாக நம்ம அனுபவிக்க முயற்சிக்கிறோம். ஆனால் நம்மளுடைய இன்பத்தில் வெவ்வேறு வகையான விருப்பங்கள் இருக்கு.
So every particular thing is taken into account by the laws of nature. And the next life, because if I try for something, I am absorbed in that thought. And at the time of my death, when I leave this gross body, my mental condition is there. And that mental condition carries me to a suitable position where I get a suitable body to fulfill the mental desires. This is the process of transmigration.
அதனால ஒவ்வொரு விஷயமும் இயற்கையோட சட்டத்தில் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுது. ஏன்னா நான் ஏதோ ஒன்றுக்காக முயற்சிக்கிறேன், என்னுடைய மனசு வந்து அந்த விஷயத்தில் ஆழ்ந்திருக்கு. என்னுடைய மரணத்தின் போது நான் இந்த ஸ்தூல சரீரத்தை விடும்போது என்னோட மனோநிலை அதில் இருக்கு. அந்த மனநிலை தான் என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய ஆசைகளை பூர்த்தி செய்யறதுக்கு பொருத்தமான உடலை பெற்று பொருத்தமான ஒரு சூழ்நிலைக்கு என்னை எடுத்துட்டு போகுது. இதுதான் மறுபிறவிக்கான வழிமுறை.
So our process is this is also described in the Bhagavad Gita.
அதனால நம்முடைய வழிமுறை என்னன்னா அதுவும் கூட பகவத்கீதையில விளக்கப்பட்டிருக்கு.
ஜாந்தி தேவ பிரதா தேவான் பித்ரீன் ஜாந்தி பித்ரி பிரதா பூதேஜா ஜாந்தி பூதானி மத்ஜாஜினோபி ஜாந்தி மா. There are many who worship demigod. So they will go to the planet where demigods reside. There are innumerable planets. This, according to Vedic literature, this moon planet is also a place where demigods reside.
நிறைய மக்கள் தேவர்களை வழிபடுறவங்க இருக்காங்க. அவர்கள் தேவர்கள் வசிக்கக்கூடிய லோகங்களுக்கு போய் சேருவாங்க. எண்ணிலடங்காத கிரகங்கள் இருக்கு. வேத இலக்கியங்கள் படி சந்திர கிரகம் கூட தேவர்கள் வசிக்கக்கூடிய இடம்தான்.
The sun planet also like that. And many other planets. Bhagavad Gita says, Janti Deva Prata Deva. If you want to go to the moon planet, sun planet, Venus planet or any other planet, you just prepare yourself in this life. And at the time of death, you will transfer to such and such condition of life.
Surya Kragamum Koda Andha Madhari Thaan. Ini Mari Nariya Kragangal Rukku. Bhagavad Gita Enna Solludhana, Janti Deva Prata Devaan, நீங்கள் சந்திர கிரகத்துக்கு போகணும், சூரிய கிரகத்துக்கு போகணும், செவ்வாய் கிரகத்துக்கு போகணும் அப்படின்னா, அல்லது வேறு ஏதாவது கிரகத்துக்கு போகணும்னா, இந்த வாழ்க்கையில் உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ளுங்க. உங்கள் மரண தருவாயில் நீங்கள் அதுக்கேற்ற வகையிலான அந்த சூழ்நிலையில் அந்த வாழ்க்கைக்கு நீங்கள் மாற்றப்படுவீங்க.
Similarly, பித்ரி பிரதா, there are பித்ரி லோகாஸ், பூதேஜா, Bhutes and ghost worshipper, they will also go to such planet. And madhajajinopi jantima, Krishna says, and those who want to go to me, back to home, back to Godhead, they can also go there. They can also go.
அதே மாதிரி பித்ருவிரதாக பித்ருலோகங்கள் இருக்கு, அங்கேயும் போகலாம். பூத்தேச்ச பூதங்களை வழிபடுறவங்க அவர்கள் அதுக்கேற்ற கிரகங்களுக்கு போகிறாங்க. மற்றும் மத்யா ஜினோபி ஆந்திமாம், கிருஷ்ணர் சொல்கிறார், யார் என்னிடத்தில் போகணும்னு நினைக்கிறாங்களோ, மீண்டும் ஆன்மீக திருநாட்டை அடையணும்னு நினைக்கிறவங்க அவங்களும் அங்கே போகலான்றார்.
Our this Krishna consciousness movement is that if I have to prepare myself in this life, actually this life is preparation for the next life. That is a fact.
அதனால தான் நம்முடைய இந்த கிருஷ்ண பக்தி இயக்கமானது இப்போ என்னுடைய அடுத்த வாழ்க்கைக்கு நான் என்னை தயார்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னா, உண்மையிலேயே இந்த வாழ்க்கைன்றது அடுத்த வாழ்க்கைக்கு நம்மளை தயார்படுத்திக் கொள்றது தான், அதுதான் உண்மை.
சோ here is a chance, this human form of life. Either you go back to home, back to Godhead, or again you go to the cycle of different species of life.
அதனால இங்க அந்த வாய்ப்பு கொடுக்கப்படுது. இந்த மனித வாழ்க்கையில நீங்க மீண்டும் பகவானுடைய திருநாட்டுக்கு போகணும்னா போகலாம், அல்லது மறுபடியும் நீங்க வெவ்வேறு வகையான உயிர்வாளிகளா சுழன்று கொண்டிருக்கணும்னால போலாம்.
புத்தா புத்தா பிரியத்தே, யூ அக்செப்ட் ஒன் டைப் ஆஃப் பாடி, லீவ் தேர் ஃபார் சம் டைம், தென் கிவ் இட் அப், தென் அக்செப்ட் அனதர் டைப் ஆஃப் பாடி, லீவ் ஃபார் சம் டைம், தென் அக்செப்ட் அனதர் டைப் ஆஃப் பாடி. இன் திஸ் வே
பூத்வா பூத்வா பிரலீயத்தை, நீங்க ஒரு வகையான உடலை ஏற்றுக்கொள்றது, கொஞ்ச காலத்துக்கு வாழ்றது, அதுக்கப்புறம் அதை கைவிட்டுறது, மறுபடியும் வேறொரு வகையான உடலை ஏற்றுக்கொள்றது, கொஞ்ச காலத்துக்கு வாழ்றது, மறுபடியும் விட்டுறது, மறுபடியும் வேறு வகையான உடலை ஏற்றுக்கொள்றது.
பட் வி ஆர் சோ மச் இல்யூஷன் தட் ஆல்தோ திஸ் இஸ் பாதரேஷன் டு அக்செப்ட் ஒன் டைப் ஆஃப் பாடி, அகெய்ன் கிவ் இட் அப், அகெய்ன் அக்செப்ட் அனதர் டைப் ஆஃப் பாடி, வி ஆர் நாட் டிஸ்கஸ்டட் வித் திஸ் பிசினஸ்.
ஆனா நம்ம எந்த அளவுக்கு மாயையில் இருக்கோம் அப்படின்னா, இது ஒரு பெரிய தொந்தரவாக இருந்தாலும் ஒரு வகையான உடலை ஏற்றுக்கொள்றது, அதை விட்டுட்டு மறுபடியும் வேறு வகையான உடலை ஏற்றுக்கொள்றது, நம்ம இதில் வெறுத்து போறது இல்லை.
பிகாஸ் ஆக்சுவலி வி ஆர் ரிட்டையர்ட், வை சுட் யூ அக்செப்ட் ஒன் டைப் ஆஃப் பாடி, லீவ் தேர் ஃபார் சம் டைம் அண்ட் அகெய்ன் சேஞ்ச் இட், தட் வி ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ். ஜஸ்ட் லைக் எனி ஒன் ஆஃப் அஸ் வுட் டிசைர் that my youthful body may remain. We try to keep that youthfulness by so many medicine, by so many means. But nature will not allow to keep yourself always youthful. That is not possible. You must change.
உண்மையிலே நம்ம நிரந்தரமானவங்க. ஏன் நம்ம ஒரு விதமான உடலை ஏற்றுக்கொண்டு கொஞ்ச காலத்துக்கு வாழ்ந்துட்டு மறுபடியும் மாற்றிக்கொள்ளணும்? அதை நம்ம அனுபவப்பட்டு இருக்கோம். இப்போ எப்படி நம்மள ஒருத்தர் இளமையோடு இருக்கோம், இந்த இளமையான உடல்லையே இருக்கணும்னு விருப்பப்படுறோம், இந்த இளமையான உடலில் வைத்து கொள்றதுக்காக பல விதமான மருந்து பல விதத்தில் அதை முயற்சிக்கிறோம், ஆனால் இயற்கை நம்மளை அதுக்கு அனுமதிக்காதே, நீங்கள் இளமையாகவே இருக்க முடியாதே, அது சாத்தியமில்லை, நீங்கள் மாற்றிக்கொண்டு தான் ஆகணும்.
Therefore, one should be inquisitive that I don't want this type of body, this old body, feeble body, more conditioned with rheumatic disease and other so many disease, cough disease. I don't want it, but I am forced to accept this body. This is real problem. I don't want to die, but death is forced upon me.
அதனால தான் ஒருத்தர் சிந்திக்கணும், எனக்கு இந்த வகையான உடல் விருப்பம் இல்லை, வயோதிகமான உடல், வலுவில்லாத உடல், ரொம்ப பந்தப்பட்ட உடல், வியாதி உடைய உடல், பல வகையான வியாதி இருக்கு, கப்பா பித்தா, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், ஆனால் இந்த உடலை ஏற்றுக்கொள்ள நான் நிர்பந்திக்கப்படுறேன். இதுதான் உண்மையான பிரச்சனை. நான் மரணம் அடைய விரும்புறதில்லை, ஆனால் மரணம் என்ன நிர்பந்திக்குதே.
So these questions should be raised by really advanced human being. That I don't want all these things. I want to enjoy this material world. But I am forced to change into a body I cannot enjoy.
அதனால இந்த கேள்விகள் எல்லாம் உண்மையிலேயே முன்னேற்றம் அடைந்த மனிதர்களால் கேட்கப்படணும். இந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த பௌதிக உலகத்தை அனுபவிக்கணும், ஆனால் நான் உடலை மாற்றிக்கொள்றதுக்கு நிர்பந்திக்கப்படுறேன், என்னால் அனுபவிக்க முடியல.
I cannot. This is real problem.
என்னால் அனுபவிக்க முடியல, இதுதான் உண்மையான பிரச்சனை.
That real problem has been discussed in the Bhagavad Gita. ஜன்ம மித்து ஜராபி துக்க தோஷானு தர்சனம். We want to enjoy. But suppose I am a technologist. I want to enjoy this material world. I manufacture something very good facility for living condition, as we are doing. But before finishing my desirable construction, nature takes me out. Just like I saw in France, Paris. What is that arch?
Bhagavad Gita-ல உண்மையான பிரச்சனை பற்றி விவாதிக்கப்பட்டிருக்கு. ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷான தர்சனம். நம்ம அனுபவிக்க விரும்புகிறோம். இப்போ நான் ஒரு தொழில்நுட்பவாதி, இந்த பௌதிக உலகத்தை நான் அனுபவிக்க விரும்புகிறேன், அதுக்காக நான் ஏதோ ஒன்று உருவாக்குறேன், என் வாழ்க்கையில் வந்து நல்ல சௌகரியமாக வாழ்கிறதுக்கான வசதிகளை கொண்ட ஒரு இயந்திரனை வைங்க. அதை நான் செய்துட்டுருக்கும்போது அதை நான் முடிக்கிறதுக்கு முன்னாடியே இயற்கை என்னை எடுத்துகிட்டு போயிடுது. இப்போ நான் உதாரணத்துக்கு இங்கே பிரான்ஸில் பாரிஸில் பார்த்தேன், அது என்னது ஆர்ச்சு?
Yes, Napoleon wanted to construct that arch. And he was so, powerful man. But he could not see the arch beginning in his life. He was taken out.
ஆமாம், நெப்போலியன் அந்த ஆர்ச்சை கட்டணும்னு விருப்பப்பட்டான். அவன் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவனாக இருந்தோம், அவனால் அந்த ஆர்ச்சை அவனுடைய வாழ்க்கையில் பார்க்க முடியாமல் போயிடுச்சு, அவன் அதுக்குள்ளே போய் சேர்ந்துட்டான்.
He did not like that. That he wanted to see something more. But he was thinking, but we are not seeing this point.
அவனுக்கு அதில் விருப்பம் இல்லை, அவன் இன்னும் அதை கட்டி முடிச்ச பார்க்கணும்னு விருப்பப்பட்டான், ஆனால் அவன் அதுக்குள்ள போயிட்டான். ஆனால் நம்ம இந்த விதத்தில் அதை பார்க்கலாமே.
That I am trying to enjoy and we are adopting so many means.
அதாவது நான் அனுபவிக்க முயற்சிக்கிறேன் பலவிதமான வழிமுறையை ஏற்றுக்கொள்றது மூலமா.
But where is the certainty of my enjoyment?
ஆனா என்னுடைய இன்பத்துக்கான உத்தரவாதம் எங்க இருக்கு?
At any moment I shall be kicked out.
எந்த க்ஷணமும் நான் இங்கிருந்து தூக்கி எறியப்படலாம்.
Get out.
கிளம்புங்க.
That brain is lacking in the present civilization.
தற்போதைய நாகரிகத்தில் இந்த அறிவு தான் இல்லாம இருக்கு.
Therefore it is said in the Bhagavatam Parabhavastavadavodhujat. Because these persons are abodha, have no full knowledge, therefore they are trying for something to enjoy, which may not be allowed to him.
அதனால தான் பாகவதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா பராபவஸ்தாவத் அபோத சாத்த. ஏன்னா இந்த நபர்கள்லாம் அபோத, அவங்களுக்கு முழுமையான அறிவு இல்லை. அதனால தான் அவர்கள் அனுபவிக்க முயற்சிக்கிறாங்க எதையாவது, ஆனா அது அவங்களுக்கு அனுமதிக்கப்படாம போகலாம்.
It is not actually allowed to him. Nobody wants to die. He wants to enjoy, live here. But that is not possible.
உண்மையிலே அது அவனுக்கு அனுமதிக்கப்படுறதில்லை. யாருமே மரணம் அடைய விரும்புறதில்லை. அவன் இங்கேயே அதை அனுபவிக்கணும்னு விருப்பப்படுறான், இங்கேயே வாழணும்னு விருப்பப்படுறான், ஆனா அது சாத்தியம் இல்லையே.
This is the real problem. That we have accepted a condition of life in the material world, which will not allow me to fulfill my desires to the fullest extent.
இதுதான் உண்மையான பிரச்சனை. இந்த பௌதிக உலகத்துல நம்ம எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கொண்ட வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டிருக்கோம்னா, அது என்னுடைய ஆசைகளை முழுமையா பூர்த்தி செய்து கொள்றதுக்கு அனுமதிக்காது.
That is the real problem. That is explained in the Bhagavad Gita. Janma mrityu jara vyadhi dukkha dosana. Those who are actually thoughtful, these would know these four principles of problem or unhappiness always in front.
அதுதான் உண்மையான பிரச்சனை. அதுவும் பகவத்கீதையில விளக்கப்பட்டிருக்கு. ஜன்ம மிருத்து ஜரா வியாதி துக்க தோஷான தர்சனம். யாரெல்லாம் உண்மையிலேயே சிந்தனை உள்ளவர்களோ அவர்களுக்கு தெரியணும் இந்த நான்கு வகையான பிரச்சனைகளும் அல்லது சந்தோஷம் இல்லாத இந்த விஷயங்கள் எப்பொழுதுமே இருந்துட்டு இருக்கு.
You should think that I am trying to enjoy, I am planning to enjoy this material world, but I have to die, I have to give up this body. At any moment, there is no guarantee that I shall live so many years. There is no guarantee. At any moment.
அவ சிந்திக்கணும், நான் இந்த உலகத்துல அனுபவிக்க முயற்சிக்கிறேன், நான் இந்த பௌதிக உலகத்துல அனுபவிக்கிறதுக்கு திட்டமிடுறேன், ஆனா நான் மரணம் அடைய வேண்டியிருக்கு, நான் இந்த உடலை எந்த கணமும் விட வேண்டியிருக்கு, அதுக்கு எதுவும் உத்தரவாதம் கிடையாது. இத்தனை வருஷம் நான் வாழ போறேன்னு ஏதோ உத்தரவாதம் கிடையாது, எந்த சனமும் நான் போக வேண்டியிருக்கு.
Therefore, the death has been described by Krishna, Mrityu Sarva Harascha Aham. Mrityu means death, and Sarva Harascha means one who takes away everything. Sarva Harascha, that is I am.
அதனாலதான் மரணத்தை கிருஷ்ணரால விளக்கப்பட்டிருக்கு. மிருத்யு சர்வஹரஷ்டாகம், மிருத்யு அப்படின்னா மரணம், சர்வஹரஷ்டா அப்படின்னா எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்ளக்கூடியவர், சர்வஹரஷ்டா அது நான் தான்.
கிருஷ்ணர் சே ஆர் காட் சே,
கிருஷ்ணர் சொல்றார் அல்லது கடவுள் சொல்றார்,
தோஸ் ஆர் டிமான்ஸ், தோஸ் ஹூ கேனாட் சி காட் ஆர் ஃபீல் தி பிரசன்ஸ் ஆஃப் காட், தே ஆர் கால்ட் டிமான்ஸ். சோ சம்டைம்ஸ் யூ ஹியர் தே சே, can you show me God? Well, God is everywhere. God is within our heart. Annantarastham paramanuchayantarastham. God is within this universe. God is within your heart. God is within the atom also. Now, you have to make your eyes to see.
யாரெல்லாம் அசுரர்களோ அவர்களால கடவுளை காண முடியாது அல்லது கடவுள் இருக்கிறத உணர முடியாது, அவர்கள் தான் அசுரர்கள் அழைக்கப்படுறாங்க. சில சமயத்தில் அவங்க கேட்குறாங்க, நீங்கள் கடவுளை காட்ட முடியுமா? கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு, கடவுள் உங்கள் இதயத்திலேயே இருக்கார். அந்தாந்த ரஸ்த பரமான சயாந்த ரஸ்தம், கடவுள் இந்த பிரபஞ்சத்துக்குள்ளேயும் இருக்கார், உங்களுடைய இதயத்துக்குள்ளும் இருக்கார், கடவுள் ஒவ்வொரு அணுவுக்குள்ளேயும் கூட இருக்கார், அதை பார்க்கறதுக்கான கண்கள் உங்களுக்கு தேவை இருக்கு.
Can you show me God? Have you got the eyes to see? Your eyes are imperfect. Why you are so much proud of your eyes? If there is no light, you cannot see. So what is the value of your eyes?
கடவுளை காட்ட முடியுமா நீ ஏன் கேட்கறீங்க? பார்க்கறதுக்கான கண்கள் உங்ககிட்ட இருக்கா? உங்க கண்கள் பூரணம் இல்லாதது, ஏன் உங்க கண்களால இவ்வளவு கர்வத்தோடு இருக்கீங்க? வெளிச்சம் இல்லைன்னா உங்களால எதையுமே பார்க்க முடியாது, உங்க கண்களுக்கு என்ன மதிப்பு இருக்கு?
சோ யோர் சீயிங் பவர் இஸ் அண்டர் சர்டன் கண்டிஷன். தேர்ஃபோர் இஃப் யூ வாண்ட் டு சீ காட், தென் யூ ஹேவ் டு ஃபுல்ஃபில் தி கண்டிஷன்.
இப்போ உங்களுடைய பார்வையே பாத்தீங்கன்னா ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டதா தான் இருக்கு. அதனாலதான் கடவுளை நீங்க பார்க்கணும் அப்படின்னா அப்ப அந்த நிபந்தனைகளை நிவர்த்தி பண்ணணும்.
தட் கண்டிஷன் இஸ் கிவன் இன் தி வேதிக் லிட்டரேச்சர்.
அந்த நிபந்தனை என்னன்றது வேத இலக்கியங்கள்லயும் கொடுக்கப்பட்டிருக்கு.
பிரேமாஞ்சன சுரித பக்தி விலோச்சனேன சந்த சதைவ ஹிருதயேஷு விலோகயந்தி யங் ஷாம சுந்தர மசிந்த குணஸ்வரூபம் கோவிந்தம் ஆதி புருஷம் தமஹம் பஜாமி. இஃப் யூ ஹாவ் டு சீ காட், then you have to apply the ointment of love of God in your eyes. And then your eyes will be cleansed and you will see God. This is the path.
Neenga kadavula kaana venumna ungalaude kangalle bhagavad prema endra oru ointment vandu tadavanum appo ungalaude kangal thoymai adaiyum ungalaala kadavula kaana mudiyum adhaan valimurai.
Prema anjana, prema means love of God, and anjana means ointment. Just like sometimes we do not see correctly, in India there is a kind of powder called surma.
Prema. Prema அப்படின்னா பகவானுடைய தூய அன்பு. அஞ்சனா அப்படின்னா ஒரு வகையான பசை. சில சமயத்தில் பார்வை சரியாக தெரியலன்னா அதை உபயோகப்படுத்துவாங்க. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சூர்மான்ற பேரில் ஒரு வகையான பொடி இருக்கு.
They apply it and they see clearly. Or some any other. Similarly, there is possibility of seeing God with these eyes. Provided you cleanse it. And what is the cleansing process? Love of God. That's all.
அது அவங்க பூசிட்டாங்கன்னா தெளிவா அவங்களால பார்க்க முடியும். அதே மாதிரி கடவுளை பார்க்கறதுக்கான சாத்தியமும் இருக்கு இந்த கண்களாலேயே. ஆனா அதை நீங்க சுத்தப்படுத்திக் கொள்ளணும். சுத்தப்படுத்திக் கொள்றதுக்கான வழி என்ன? பகவத் பிரேமையை வளர்த்து கொள்றது, அவ்வளவுதான்.
If you actually learn how to love God, that is practical. If you love somebody, in spite of being engaged in so many other occupations, you see your lover always. When shall I meet? When shall I talk with him or with her?
உண்மையிலேயே நீங்க கடவுளுக்கு எப்படி அன்பு செலுத்துறதுன்றத கற்றுக்கொண்டீங்கன்னா நடைமுறையில் அது. இப்போ நீங்க ஒருத்தர் மேல அன்பு செலுத்துறீங்க அப்படின்னா நீங்க பலவிதமான செயல்களில் ஈடுபட்டு இருந்தாலுமே கூட உங்களுடைய சிந்தனை எப்பொழுதும் அந்த அன்பு கொண்டிருக்கக்கூடியவர் மேலேயே இருக்கும். எப்போ நம்ம சந்திப்போம், எப்போ அவர் கூட பேசுவோம், அல்லது எப்போ அவள் கூட பேசுவோம், இது நடைமுறையில் இருக்கக்கூடியது.
So, if it is materially possible, if you develop your loving tendency, you have got the loving tendency. That is natural. Because living being is part and parcel of God. God is loving. So we have got that propensity of love.
பௌதிகமாவே இது சாத்தியம் அப்படின்னும் போது இப்ப நீங்க அந்த அன்பு காட்டக்கூடிய சுபாவத்தை வளர்த்து கொண்டீங்கன்னா உங்களுக்குள்ள அன்பு காட்டக்கூடிய சுபாவம் இருக்கு. அது இயற்கையானது. ஏன்னா நம்ம கடவுளோட ஒரு அம்சம், கடவுளுக்கு அன்பு செலுத்தக்கூடியவர், நமக்கும் அந்த அன்பு செலுத்தக்கூடிய சுபாவம் இருக்கு.
But our loving propensity has turned into lust at the present moment due to material condition.
ஆனால் நம்முடைய அன்பு காட்டக்கூடிய அந்த சுபாவமானது இப்போ காமமா மாறி இருக்கு. அதுதான் தற்சமயத்தில் பௌதிக சூழ்நிலையா இருக்கு.
If you want to purify that lust tendency into love, then we can see God. That is the condition. That we'll have to learn. That is called Bhakti Yogam. Bhakti Yogam, which we are teaching, Krishna Consciousness.
அதனால இப்போ உங்களுடைய இந்த காமம்ன்ற சுபாவத்தை பிரேமையா மாற்றணும்னு விரும்பினீங்கன்னா அப்போ உங்களால் கடவுளை காண முடியும். அதுதான் நிபந்தனையே. அது நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. அதுக்கு பேர் தான் பக்தி யோகம். இந்த பக்தி யோகத்தை தான் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் உபதேசித்து கொண்டிருக்கு.
The human life is meant for understanding God, for seeing God, for talking with God, for behaving with God. That is possible. But it requires little training.
இந்த மனித வாழ்க்கைன்றது கடவுளை புரிந்து கொள்றதுக்காகவும், கடவுளை காண்பதற்காகவும், கடவுளோட பேசுவதற்காகவும், கடவுளோட பழகுவதற்காகவும் தான் இருக்கு. அது சாத்தியமானது. ஆனா அதுக்கு கொஞ்சம் பயிற்சி தேவை இருக்கு.
From the animalistic life, the animal cannot talk of God, cannot understand of God, cannot see God. But if we remain in the animalistic way of life, then it is not possible to see God and talk with Him. But if we purify ourselves, If we apply the ointment of love of God on the eye, then premanyana churita bhakti vilalachanena santa, those who are saints.
மிருகத்தனமான வாழ்க்கையிலிருந்து இப்ப மிருகங்களால கடவுளோட பேச முடியாது, கடவுளை புரிந்து கொள்ள முடியாது, கடவுளை காண முடியாது. ஆனா இந்த மிருகத்தனமான வாழ்க்கையிலே நம்ம இருந்துட்டு இருந்தோம்னா அப்போ கடவுளை நம்மளையும் காண முடியாது, கடவுள்கிட்ட பேச முடியாது. ஆனா நம்மளை நம்ம தூய்மைப்படுத்தி கொண்டோம்னா, இந்த பகவ பிரேமைன்ற பசையை நம்ம கண்களில் தடவி கொண்டோம்னா, பிரேமாஞ்சன சுரித பக்தி விலோச்சனேனா சந்தா, யாரெல்லாம் சாதுக்களோ.
I think this saint word has come from the Sanskrit word, santa. Santa is Sanskrit word. Santa sadaiva hridayeshu vilopayanti. Those who are saintly persons, those who have trained themselves in the affairs of love of Godhead, they can see God constantly within the heart. That is possible.
In the saint endra vaarthai vandu சமஸ்கிருதத்திலிருந்து வருதுன்னு நினைக்கிறேன். சந்தா, சமஸ்கிருதத்தில் சந்தான்ற அந்த வார்த்தை, சந்தா சதைவ ஹிருதயேஷு விலோகயந்தி. யாரெல்லாம் சாதுக்களோ அவர்கள் இந்த பகவத் பிரேமை விவகாரங்களில் தன்னை ஈடுபடுத்தி கொள்கிறாங்க, பயிற்சி பெற்றிருக்காங்க, அவர்களால் தொடர்ந்து அவர்களுடைய இதயத்தில் கடவுளை காண முடியும், அது சாத்தியமானது.
So here, Arjuna is also a saintly person. He is not ordinary man, because he is talking with Krishna personally. If Arjuna has got the chance of making friendship with God and talking with him personally, everyone has got the same capacity, provided we elevate ourselves to that standard of life, bhakti, bhakti yoga.
அதனால் இங்கே அர்ஜுனனும் கூட ஒரு சாது தான், அவன் ஒரு சாதாரண நபர் அல்ல. ஏன்னா தனிப்பட்ட முறையில் அவன் கிருஷ்ணரோட பேசி கொண்டிருக்கான். இப்போ அர்ஜுனனுக்கு கிருஷ்ணருடனான கடவுளுடனான நட்பை வளர்த்து கொள்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னா, கிருஷ்ணரோட பேச முடியுது அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்குமே அதே தகுதிகள் இருக்குது. ஆனால் நம்மளை பக்தி யோகம் அப்படின்ற அந்த வாழ்க்கை தரத்துக்கு நம்மளை உயர்த்தி கொள்ளணும்.
It is stated in the Bhagavad Gita. If anyone wants to understand me, then the process is bhakti, devotional service. The process means how to love God. That process.
அது பகவத் கீதையிலே சொல்லப்பட்டிருக்கு. இப்போ யார் ஒருத்தர் என்ன புரிந்து கொள்ளணும்னு விரும்புகிறாங்களோ, அப்போ இந்த பக்தி அப்படின்ற வழிமுறை இருக்கு, பக்தி தொண்டு. இந்த வழிமுறை என்ன அப்படின்னா, கடவுளுக்கு எப்படி அன்பு செலுத்துவது, அதுதான் வழிமுறை.
And in the Bhagavatam it is said, what is first class religion? Sabai pumsang paro dharma jato bhakti adhokhaji. That religion is first class, which makes the follower a lover of God.
மேலும் ஸ்ரீமத் பாகவதத்தில் முதல் தரமான மதம் எது அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு. சவைபம்சாம் பரோ தர்மம் எதோ பக்தி ரதோக்ஷஜே. முதல் தரமான மதம் எதுன்னா, அதை பின்பற்றக்கூடியவர்களை பகவத் பிரேமையை வளர்த்து கொள்ள வைக்கக்கூடியது.
This is simple definition of religion. First class religion. If we do not awaken our dormant love for God, then samai vahiti. Then you follow any type of religion, you are simply wasting your time. That's all.
முதல் தரமான மதம் எது அப்படின்றதுக்கான எளிமையான வரையறை இது. கடவுளுக்கான அன்பை நமக்குள்ள எழுப்பி விடலை அப்படின்னா, அது சமயம் வகி கேவலம். அப்போ நீங்கள் எந்த விதமான மதத்தை வேணால் பின்பற்றலாம், அது வெறுமனே கால விரயம்தான்.
That is not religion. Religion means to understand God and to learn how to love God.
அது மதமே கிடையாது. மதம் அப்படின்னாவே கடவுளை புரிந்து கொள்ளணும், எப்படி கடவுளுக்கு அன்பு காட்டுறதுன்றத கற்றுக்கொள்ளணும்.
So here Arjuna, he loves Krishna, he is a lover of God, therefore he is asking question from Krishna, but whatever question is answered by Krishna, that is perfect, because he is perfect. So our process of receiving knowledge from the perfect.
அதனால அர்ஜுனன் இங்க கிருஷ்ணருக்கு அன்பு செலுத்துறான். அவன் கடவுளின் அன்புக்குரியவன். அதனாலதான் இங்க கிருஷ்ணர்கிட்ட அவன் கேள்வி கேட்கிறான், கிருஷ்ணரால் என்னெல்லாம் பதில் சொல்லப்பட்டதோ அது பூர்ணமானது. ஏன்னா அவர் பூர்ணமானவர். அதனால நம்ம அறிவை பெறக்கூடிய இந்த வழிமுறை இருக்கு இல்லையா, அது பூர்ணமானவர்கிட்ட இருந்து பெறக்கூடியது.
Not one who is innocent, who commits mistake, whose senses are imperfect and wants to cheat.
மாயையில் இருக்கக்கூடிய, தவறு செய்யக்கூடிய, குறையுள்ள புலன்கள் உள்ள, ஏமாற்ற சுபாவம் உள்ள நபர்கிட்ட இருந்து அல்ல.
Because how an imperfect person can take the position of a teacher if he has so many scientists, we ask so many things and they simply reply that yes, we are trying in future. That means he is not yet perfect.
ஏன்னா பூர்ணமில்லாத ஒரு நபர் எப்படி ஆசிரியன்ற நிலையை ஏற்றுக்கொள்ள முடியும்? இப்போ எத்தனையோ விஞ்ஞானிகள் இருக்காங்க, அவங்ககிட்ட பல விஷயங்களை கேட்குறோம், அவங்க என்ன பதில் சொல்றாங்க, வெறுமனே நாங்கள் முயற்சிக்கிறோம், எதிர்காலத்தில் செய்வோன்றாங்க. அப்படின்னா அவங்க பூர்ணம் இல்லாதவர்கள்.
So if you are not perfect, why you are taking the position of a teacher?
இப்ப நீங்க பூர்ணம் இல்லாதவர்னா ஏன் ஆசிரியன்ற நிலையை நீங்க ஏற்றுக்கொள்றீங்க?
First of all, you be perfect. So that is not possible. Therefore, our process of receiving knowledge is from the perfect. And who can be more perfect than God himself? That is our process of knowledge.
முதல்ல நீங்க பூர்ணமானவரா இருங்க, அப்ப அது சாத்தியமாகும். அதனாலதான் நம்ம அறிவை பெறக்கூடிய இந்த வழிமுறையை வந்து பூர்ணமானவர்கிட்ட இருந்து பெறுறோம். யார் கடவுளை விட பூர்ணமானவரா இருக்க முடியும்? அதுதான் நம்ம அறிவை பெறும் வழிமுறை.
So Arjuna is asking from the Supreme Personality of Godhead and the answer, the next verse is Sri Bhagavan Uvacha. It is not said Krishna Uvacha. It is said Sri Bhagavan Uvacha. The Supreme Personality of Godhead replied. What is that?
அதனால அர்ஜுனன் பரமபுருஷ பகவான்கிட்ட கேட்கிறான். அந்த பதில் என்னன்னா, அடுத்த ஸ்லோகத்தில் ஸ்ரீ பகவான் உவாச்ச, இங்கே கிருஷ்ண உவாச்சன்னு சொல்லப்படலை, இங்கே ஸ்ரீ பகவான் உவாச்சன்னு சொல்லப்பட்டிருக்கு. பரமபுருஷ பகவான் பதில் சொல்றார். என்ன பதில் சொல்றார்?
இதம் சரீரம் கௌந்தேய சித்ரம் இதி அவிதீயதே ஏதஜ வேத்தி தங் பிராஹு சித்ரஜ்ஞா இதி தத் விதா. இஸ் ரிப்ளைட் தி ஆன்சர் very nicely that this body is the field of activity. Idam shariram. Shariram means this body. This body is the field of activity. Idam shariram kshetram kaunteya etajya vetti tang prahu kshetragna iti tad vidha.
Miga arumaya avar padil solrar. இந்த உடல் தான் செயலின் களம். இதம் சரீரம். சரீரம் அப்படின்னா இந்த உடல். இப்போ இந்த உடல் தான் செயல்களின் களம். இதம் சரீரம் க்ஷேத்திரம் கௌந்தேயா ஏதத்யோ வேத்தி தம் பிராகு க்ஷேத்ரஜ்ஞ இதி தத் விதஹா.
And the person who knows this field of activity, just like if we meditate upon this body, if I see my finger, if I ask, what is this? This is my finger. What is this? This is my head. What is this? This is my leg. Everything mine. And where is the eye? Where is the eye? The eye means who is questioning. That is I. This is self-realization.
மேலும் இந்த செயலின் களத்தை அறிந்தவர். இப்போ உதாரணத்துக்கு இந்த உடலை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. இப்போ நான் இந்த விரலை பார்க்குறேன், நான் கேட்குறேன், இது என்ன? இது என்னோட விரல். இது என்ன? இது என்னோட தலை. இது என்ன? இது என்னோட கால். இப்போ எல்லாமே என்னுடையது. இப்போது நான் எங்கே இருக்கேன்? இந்த கேள்வியை கேட்குறவர் தான் நான். அந்த நான்ன்றத தெரிஞ்சுக்கிறது தான் தன்னை அறிதல்.
Therefore, I, the real I, the soul is different from this body. He's given the chance of living a certain type of body.
அதாவது ஆத்மா இந்த உடல்ல இருந்து வேறுபட்டது. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட வகையான உடல்ல வாழ்றதுக்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு.
Just like a man is given chance to work under certain office or position. Similarly, there are 8,400,000 forms of body and each living entity has been given the chance to utilize it. According to his desire.
எப்படி ஒரு நபருக்கு ஒரு அலுவலகத்திலேயோ அல்லது ஒரு பதவியிலேயோ வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுதோ அது மாதிரி 84 லட்சம் வகையான சரீரங்கள் இருக்கு. அவனுடைய விருப்பத்துக்கு ஏற்றவாறு இந்த உயிர் வாழ்க்கைக்கு வாய்ப்புகள் அதை உபயோகித்துக் கொள்றதுக்காக கொடுக்கப்படுது.
Because God is within you, everyone. Ishvara sarvabhutanam riddhesi arjuna tishtati. In the previous verse also I recited, premanjana churita bhakti vilochanena santa sadaiva hridayeshu vilokayanti. He sees God present in his heart. So because God is there in everyone's heart, he's there. He's simply waiting for the chance when you are coming back to him. He's so nice, so friendly.
Yena கடவுள் உங்களுக்குள்ளும் இருக்கார், எல்லாருக்குள்ளும் இருக்கார். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷு அர்ஜுன திஷ்டதி. இதுக்கு முந்தின ஸ்லோகத்தில் கூட நான் சொல்லியிருக்கேன், பிரேமாஞ்சன சுரித பக்தி விலோச்சனேன சந்த சதைவ ஹிருதயேஷு விலோகயந்தி. அவர் கடவுளை இதயத்துக்குள்ளேயே பார்க்கிறார். ஏன்னா கடவுள் எல்லாருடைய இதயத்தில் இருக்கிறதுனால அவர் அங்கேயும் இருக்கார். அவர் அந்த வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்கார். எப்ப நம்ம திரும்ப அவர்கிட்ட வருவோம்? அவ்வளவு அருமையா நட்போடு இருக்கார் அவர்.
Because we have wanted to enjoy this material world. He is giving us the chance. All right, enjoy. I want to enjoy this world as a tiger. All right, take this body, tiger. I want to enjoy this world as a pig. All right, take this. I want to enjoy this life as Brahma, not Brahma, who has got millions and millions of years of age. All right, become Brahma.
Yena namma inda bhaudiga ulagathila anubhavikkanum viruppapadrom. Avaru namakku inda vaaippugala kodukkarar. Sari, anubhavi, anubhavicha paaru. Naan oru puliya irundhu anubhavikkanum. Sari, inda puliyoda udal eduthukko. Naan oru pandriya irundhu anubhavikkanum. Sari, inda eduthukko. பல கோடிக்கணக்கான வருடங்கள் நீண்ட ஆயுட்காலம் கொண்டிருக்கக்கூடிய பிரம்மாவா இந்த வாழ்க்கையை நான் அனுபவிக்கணும். சரி, நீ பிரம்மாவாகு.
பட் கிருஷ்ணா அட்வைஸ் பிரம்ம புவனா லோகான் புனராவர்த்தின. மை டியர் அர்ஜுன், even if you go to the highest planetary system, the Brahma Loka, again you have to come back. This is the position of material world. You accept this and again you accept another thing according to your karma.
ஆனா கிருஷ்ணர் என்ன அறிவுறுத்துறாருன்னா, அப்ரம்மா பிரமாலோகா புனராவர்த்தினோ அர்ஜுனா, எனது அருமை அர்ஜுனா, நீ இருக்கிறதுலே உயர்ந்த லோகத்துக்கு பிரம்மலோகத்துக்கு போனாலும் மறுபடியும் திரும்பி வர வேண்டியிருக்கு. இதுதான் பௌதிக உலகத்தோட நிலை. நீ இதை ஏற்றுக்கொள்ற, மறுபடியும் நீ வேறொரு விஷயத்த உன்னுடைய கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு.
Just like you have got this human form of body, it is a great opportunity. But if you do not utilize as human being, if you utilize it as cats and dogs, again I am going to be present. This is the process.
உதாரணத்துக்கு உனக்கு மனித உடல் கிடைச்சது, இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. ஆனா இப்ப நம்ம இந்த மனிதனா வாழல, இத மனிதனா உபயோகப்படுத்தாம நாய்கள் பூனைகளை போல உபயோகப்படுத்தணும்னா அப்ப நான் நாய்கள் பூனையா தான் இருக்க போறேன். அதுதான் வழிமுறை.
இதாம் சேத்ரம், this body is the field of my activities, and I, the proprietor of the body, am the knower of the body. Idam shariram chetram kaunteya chetram etya vidhiyate etajya betti. This is real knowledge. Etajya betti, That is knowledge.
இதம் க்ஷேத்ரம், இந்த உடல் தான் என்னுடைய செயல்களின் களம். மேலும் நான் இந்த உடலோட உரிமையாளன், நான் தான் இந்த உடலை அறிபவன். இதம் ஷரீரம் கௌந்தேய க்ஷேத்ரம் இத விதீயத்தை ஏதத்யோவேதி, இதுதான் உண்மையான அறிவு. ஏதத்யோவேதி, அதுதான் அறிவு.
The knowledge of technology is not knowledge. That is ignorance. The knowledge of self-realization is actual knowledge. That is possible in this human form of life. That is not possible by the cats and dogs. If you misuse this body for the propensities like cats and dogs, you are misusing.
தொழில்நுட்ப அறிவு எல்லாம் அறிவே கிடையாது, அது அறியாமை. அறிவு அப்படின்னா தன்னை அறிதல் தான் உண்மையான அறிவு. அது இந்த மனித வாழ்க்கையில் தான் சாத்தியமானது. நாய்கள் பூனைகளுக்கு அது சாத்தியம் இல்லாதது. இப்போ இந்த உடலை நாம் துஷ்பிரயோகம் பண்ணணும், இந்த சுபாவத்தை நாய்களை பூனைகளை போல இருந்தோம் அப்படின்னா அப்போ அதை நம்ம துஷ்பிரயோகம் செய்யறேன்னு அர்த்தம்.
தேங்க்யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா.
மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதைக்கும் மற்ற வேத புத்தகங்களுக்கும் வேறுபாடு இருக்கா?
வேதிக் நாலேஜ் மீன்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் காட். ஹோல் வேதிக் நாலேஜ் மீன்ஸ் வி ஆர் கெட்டிங். வேதா மீன்ஸ் நாலேஜ். வேத்தி வேத வித ஜானி. வேத் மீன்ஸ் நாலேஜ்.
வேத ஞானம் அப்படின்னாவே கடவுளை புரிந்து கொள்றது. இந்த மொத்த வேத ஞானமும் அறிவு அப்படின்றது நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறது. வேதா அப்படின்னாவே அறிவு. வேத்தி வேத விதோ ஜானே. வேதா அப்படின்னா அறிவு.
ஸோ வி வாண்ட் டு நோ சோ மெனி திங்ஸ், தட் இஸ் நாலேஜ்.
பல விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ள விரும்புகிறோம், அதுதான் அறிவு.
ஸோ யூ கெட் ஆல் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தி வேதாஸ். தேர் இஸ் கால் ஐ வேதா, தனுத் வேதா, ஜஜுத் வேதா. வேதா மீன்ஸ் நாலேஜ். பட் ஆக்சுவலி தி வேதா மீன்ஸ் அல்டிமேட்லி டு நோ காட். தட் இஸ் கால் வேதாந்தம்.
அதனால வேதங்கள்ல இருந்து உங்களுக்கு எல்லா தகவலுமே கிடைக்குது. அதெல்லாம் ஆயுர்வேதா, தனுர்வேதா, யஜுர்வேதா அப்படின்னு அழைக்கப்படுது. வேதா அப்படின்னா அறிவு. ஆனால் உண்மையிலேயே வேதா அப்படின்னா இறுதியில் கடவுளை தெரிந்து கொள்வது. அதுக்கு பேர் தான் வேதாந்த.
அந்த மீன்ஸ் அல்டிமேட் அண்ட் வேதா மீன்ஸ் நாலேஜ்.
அந்த அப்படின்னா இறுதி, வேதா அப்படின்னா அறிவு.
ஸோ அல்டிமேட் நாலேஜ் இஸ் யோ இஃப் வென் யூ நோ சோ மெனி திங்ஸ், யூ ஹேவ் காட் சோ மெனி சப்ஜெக்ட் மேட்டர் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். பட் ultimately when you understand what is God, that is the end of knowledge. That is end of knowledge. So that is Vedanta.
உங்களுக்கு பல விஷயங்கள் தெரியும், புரிந்து கொள்றதுக்கு பல்வேறு விஷயங்கள் இருக்கும். ஆனா இறுதியில எப்ப நீங்க கடவுள்னா என்னன்றத புரிந்து கொள்றீங்களோ அதுதான் இறுதியான அறிவு. அதுதான் வேதாந்தம்.
So Vedanta means to know the absolute truth, God. That is explained in the Bhagavad Gita. Vedaishta sarvai ahameva vedam, vedanta bit vedanta kritcha aham. Krishna says that by all Vedic knowledge, ultimately one must come to the point of knowing God.
Anala Vedanta abdina purana unmayai கடவுளை தெரிந்து கொள்வது. அது பகவத்கீதையில் விளக்கப்பட்டிருக்கு. வேதைஷ்ட சர்வேர் அகம் வேத வேதம் வேதாந்த வித் வேத கிருத் சாகம். கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, எல்லா வேத ஞானத்தாலும் இறுதியில் கடவுளை அறிந்து கொள்றதுன்ற ஒரு நிலைக்கு வரணும்.
Therefore, another name of God is Brahma, Parabrahma. So Brahmana. Brahmana means one who knows Brahma. That is called Brahman.
அதனாலதான் கடவுளோட இன்னொரு பேரு பிரம்மன், பரபிரம்மன். ஸோ இப்போ பிராமணன் அப்படின்னா பிரம்மனை அறிந்தவர், அவர் தான் பிராமணன் அறியப்படுறார்.
If Brahmana is not a class which is to be found in India only, no. Anyone who knows God, who knows the Parabrahma, he is Brahmana. Brahma janati iti Brahmana.
Brahmana appadina indiavula mattum irukkakoodiya oru jaathi appadindrathu artham alla. Yaar oruthirukku kadavula theriyumo, yaar oruthirukku Parabrahmana theriyumo, avar Brahmana. Brahman janati iti Brahmana.
So Vedic knowledge means ultimately to become a Brahman. That means to know God. That is Vedic knowledge. And the summary, the Vedic knowledge is here in the Bhagavad Gita, because here God directly is instructing about Himself. Therefore it is the essence of all Vedic knowledge.
Veda jnanam appadinave irudhila Brahmanan agiradhu. Appadina kadavule therindhu kolradhu. அதுதான் வேத ஞானம். எல்லா வேத ஞானத்தினுடைய சாரம் பகவத்கீதையில் இருக்கு. ஏன்னா இங்க கடவுளே நேரடியாக அவரை பற்றியே உபதேசிக்கிறார். அதனால தான் இது எல்லா வேத ஞானத்தின் சாரம்.
The ultimate goal of Vedic knowledge is to know God. But we cannot know God. We have blind senses. Atha Sri Krishna Namadi Navhavet Grayam Indriyai. With these material senses, blind senses, imperfect senses, we cannot understand God. That is not possible. But if we can please God by our service, by our love, He reveals Himself. Revelation. That is the process.
Veda jnanathinudaiya irudhi arive kadavulai arindhu kolradhu dhaan. Aana nama kadavulai therindhu kolla mudiyadhu. Namakku mulungiya pulangal irukku. Atha Sri Krishna Namadi நம்பவே கிராகியம் இந்திரியாய். இந்த பௌதிக புலங்களால, மழுங்கிய புலங்களால, பூரணமற்ற புலங்களால நம்ம கடவுளை புரிந்து கொள்ள முடியாது. அது சாத்தியம் இல்லை. ஆனால் நம்முடைய சேவையால் கடவுளை திருப்திப்படுத்துகிறோம்னா, நம்முடைய அன்பினால் திருப்திப்படுத்துகிறோம்னா, அவர் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறார். வெளிப்படுத்திக் கொள்கிறது தான் வழிமுறை.
So simply by our speculation and research work, we cannot find out God. That is not possible. Although God is here, everyone's heart. Sarvasya chaham ridhisannivishtam. God is there in everyone's heart. But who knows that? So there is a process by which one has to learn God. What is God?
அதனால நம்முடைய கற்பனையினாலோ ஆராய்ச்சிகளாலோ கடவுளை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அது சாத்தியம் இல்லை. கடவுள் எல்லாருடைய இதயத்திலும் இருக்கார். சர்வசச்சாகம் ஹிருதி சன்னிவிஷ்ட. கடவுள் எல்லாருடைய இதயத்திலும் இருக்கார். ஆனால் யாருக்கு அது தெரியும்? அதனால் வழிமுறை இருக்கு. அதன் மூலமாக நம்ம கடவுளை கற்றுக்கொள்ள முடியும். கடவுள்னா என்னன்றது தெரிந்து கொள்ள முடியும்.
தட் இஸ் சேவன்முகி ஜீவாதோ சாமேவ ஸ்புரத்ததம். இட் இஸ் வெரி பிக்யூலியர் ப்ராசஸ் தட் You have to learn God through the tongue. Through the tongue.
அது என்னன்னா, செவோன் முகேஹி ஜீவாதோ ஸ்வயம் ஏவ ஸ்புரத்யதக. இது ரொம்ப ஒரு தனி இயல்பு கொண்ட ஒரு வழிமுறை. அதாவது நீங்க கடவுளை நாக்கு மூலமா கற்றுக்கொள்ளணும்.
They want to see God with the eyes, but the Vedic information is that you have to know God through the tongue.
எல்லாரும் கண்களால கடவுளை காண விரும்புறாங்க. ஆனா வேதத்தில் இருக்கக்கூடிய தகவல் என்னன்னா, நாக்கு மூலமா தான் நம்ம கடவுளை தெரிந்து கொள்ளணும்னு சொல்லுது.
சேவன்முகி ஜீவா, ஜீவா மீன்ஸ் டங். When you employ your tongue in the service of the Lord, then he becomes the being. The tongue business is to glorify the Lord, chant the holy name of God. That is specially recommended in this age.
Sevon mukehi jeeva. Jeeva appadina naaku. Eppo bhagavanudaiya sevaila unga naaku eedupaduthuringalo appadina kadavul ungalku velipaduthi kollrar. Indha naaku naakoda vela kadavula pugalndu paadradhu, kadavuloda thirunaamatha paadradhu. குறிப்பா இந்த யுகத்துக்கு அது பரிந்துரைக்கப்பட்டிருக்கு.
யூ கேனாட் ஃபாலோ ஆல் தி ரைச்சுவல்ஸ் இன் எனி ஸ்கிரிப்சர், தட் இஸ் வெரி டிஃபிகல்ட். வி ஆர் சோ நவ் ஃபாலோன், இட் இஸ் நாட் பாசிபிள். தேர்ஃபார் தி ஜெனரல் ரெகுலேஷன் இஸ் தட் இட் சாண்ட் தி ஹோலி நேம் ஆஃப் தி லார்ட்.
உங்களால சாஸ்திரங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா சடங்குகளையும் பின்பற்ற முடியாது, அது ரொம்ப சிரமமானது. நம்ம அந்த அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கோம், அது சாத்தியம் இல்லாதது. அதனால தான் பொதுவான விதிமுறை என்னன்னா, நீங்க பகவானுடைய திருநாமத்தை உச்சாடனம் செய்யுங்க.
இட் டஸ் நாட் மீன் தட் வி ஆர் ரிக்வெஸ்டிங் டு சாண்ட் தி நேம் ஆஃப் கிருஷ்ணா. வி பிலீவ் தட் கிருஷ்ணா இஸ் தி நேம் ஆஃப் காட். பட் இஃப் யூ ஹவ் காட் அனதர் நேம், காட் ஹஸ் மெனி நேம்ஸ், காட் இஸ் அன்லிமிடெட், தேர்ஃபோர் ஹி ஹஸ் காட் அன்லிமிடெட் நேம்ஸ்.
ஆனா அதுக்காக உங்களை கிருஷ்ணருடைய நாமத்தை உச்சரிக்க சொல்றோம் அப்படின்றது அர்த்தம் அல்ல. கிருஷ்ணான்றது கடவுளோட பேருன்றத நாங்க நம்புறோம். ஆனா உங்களுக்கு வேற பேர் தெரியும் அப்படின்னா, இப்ப கடவுளுக்கு பல பேர்கள் இருக்கு, கடவுள் எல்லையற்றவர், அதனாலதான் அவருக்கு எல்லையற்ற நாமங்கள் உண்டு.
சோ இஃப் யூ சாண்ட் தட் ஹோலி நேம் ஆஃப் காட், இட் டசன்ட் மேட்டர் இஃப் இட் ஆக்சுவலி மீனிங்.
அதனால இப்ப அந்த கடவுளோட திருநாமத்தை நீங்க உச்சரிச்சீங்க அப்படின்னா, அது அந்த அர்த்தத்தில் இருக்கும்போது அதை பத்தி கவலை இல்லை.
ஜஸ்ட் லைக் வாட்டர், வாட்டர் இஃப் சம்படி சேஸ் ஜார், தென் ஹி மீன்ஸ் வாட்டர்.
இப்போ உதாரணத்துக்கு தண்ணி இருக்கு, இப்போ ஒருத்தர் ஜல அப்படின்னு சொல்றார், அப்படின்னா என்ன அர்த்தம்?
இஃப் சம்படி சேஸ் வாட்டர், ஹி மீன்ஸ் வாட்டர். இஃப் சம்படி சேஸ் பானி, ஹி மீன்ஸ் வாட்டர்.
இப்போ ஒருத்தர் தண்ணின்னு சொல்றார், அதுக்கு அர்த்தம் என்ன? இப்போ ஒருத்தர் பானின்னு சொல்றார், அதுக்கு அர்த்தம் என்ன?
Actually, if the word you use as the name of God, if it is actually real name of God, then by chanting that holy name, you realize God.
உண்மையிலே எந்த வார்த்தை உபயோகப்படுத்தப்படுதோ அது கடவுளோட பெயரா இருக்கும் பட்சத்தில் அப்ப நீங்க கடவுளை உணர்வீங்க.
Therefore, tongue is the beginning of realization.
அதனாலதான் உணர்தலுக்கான ஆரம்பம் நாக்கா இருக்கு.
As well as controlling the tongue. We have to spiritualize the tongue. If you keep the tongue materialized, then it is defective.
Sevon mukehi jivado, ninga naaka kattupaduthra maadhiriye andha naaku vandu aanmigamaanadha aayidudhu, adu bhautikamaanadha neenga vechirundinga appadina appo adu kuraiyulladha irukum.
So two things are done by the tongue: tasting food stuff and chanting the glories of the Lord. If we engage our tongue in this way, foodstuff means our process is to offer foodstuff to the Lord and the remnants of foodstuff we eat. Prasadam.
நாக்கு ரெண்டு விதமான செயல்கள் செய்யுது. ஒன்னு உணவு பதார்த்தங்களை சுவைக்குது, இன்னொன்னு கடவுளோட புகழை பாடக்கூடியது. இப்போ நம்முடைய நாக்கு இந்த விதத்துல ஈடுபடுத்தணும்னா, இப்போ உணவுன்னு எடுத்துட்டோம்னா, நம்முடைய வழிமுறை முதல்ல உணவை கடவுளுக்கு அர்ப்பணிச்சு அவர் சாப்பிட்ட மீதத்தை பிரசாதமா நம்ம ஏற்றுக்கொள்றோம்.
சோ திஸ் இஸ் ஒன் ப்ராசஸ், திஸ் இஸ் ஒன் பிசினஸ் ஆஃப் தி டங், அண்ட் அனதர் பிசினஸ் ஆஃப் தி டங் இஸ் டு சாண்ட் தி ஹோலி நேம் ஆஃப் தி லார்ட்.
இப்போ இது ஒரு வேலை, நாக்கோட ஒரு செயல் இது. இப்போ நாக்கோட இன்னொரு வேலை பகவானுடைய திருநாமத்தை உச்சரிப்பது.
இன் திஸ் வே இஃப் யூ என்கேஜ் your tongue in the service of the Lord, then gradually you realize, you cannot realize, but God reveals himself what he is.
இவ்விதமாக உங்களுடைய நாக்கு பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்துனீங்கன்னா படிப்படியா நீங்க உணர முடியும். உங்களால உணர முடியாது, ஆனா கடவுள் தன்னை நான் யார் என்றத வெளிப்படுத்திக் கொள்றார்.
So basic knowledge means to realize God. That is the ultimate aim of Vedic knowledge. And here Bhagavad Gita is revealing himself to Arjuna, because he is a devotee. So if you take the words of Arjuna, then you also realize God. This is the process.
Veda jnanam nave kadavulai unarvadu. Ipo Veda jnanathinude irudhi inga Bhagavad Gita irukku, adhula kadavulai Arjunanukku thana velipaduthikolrar. Ena avan bhaktan. இப்ப நம்ம அர்ஜுனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டோம்னா நம்மளும் கூட கடவுளை உணர முடியும். இதுதான் வழிமுறை.
I do want to put a question about the relation between Krishna as the Supreme Personality of Godhead and Paramatma and Brahman.
Brahman.
Which Brahman.
Yeah.
Brahman.
Yeah.
Which is the relation between these concepts? There are, according your commentaries to Bhagavad Gita, different, but what we...
Now, K.K. Virumbara, K.L.B. Nanna, Krishna, Paramapurusha, Bhagavan, Paramatma, Madram, Brahman, இவர்கள் கடையிலான உறவு என்ன?
இட் இஸ் தட் டிஃபரண்ட். பிரம்மா, பரமாத்மா அண்ட் பகவான், தி அப்சல்யூட் ட்ரூத் இஸ் ஒன், பட் ஹீ இஸ் ரியலைஸ்ட் பை டிஃபரண்ட் பர்சன்ஸ் டிஃபரண்ட்.
இல்ல, அது வேறுபட்டதல்ல. பிரம்மன், பரமாத்மா, பகவான், இந்த பொருளும் உண்மைன்றது ஒண்ணுதான், ஆனா வெவ்வேறு நபர்களால வெவ்வேறு உணரப்படுது.
ஜஸ்ட் லைக் தேர் இஸ் ஏ பிக் ஹில், சோ ஃப்ரம் வெரி டிஸ்டன்ட் பிளேஸ் யூ சீ தட் ஹில் ஜஸ்ட் லைக் சம்திங் லைக் கிளவுட், பட் இஃப் யூ கோ ஃபார்வர்ட் தென் யூ சீ சம்திங் கிரீன், அண்ட் இஃப் யூ கோ ஆக்சுவலி டு தி ஹில் you see there are so many trees, so many houses, so many living entities. The object is the same, but realization from different angle of vision is different. That is the description of Srimad Bhagavatam.
இப்போ உதாரணத்துக்கு ஒரு மலை இருக்கு, ரொம்ப தூரத்துல இருந்து அந்த மலையை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மேக கூட்டம் மாதிரி தெரியும், ஆனால் கொஞ்சம் முன்னாடி போனீங்க அப்படின்னா அங்கே பசுமையாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் நீங்கள் உண்மையிலேயே முன்னாடி போய் அந்த மலைக்கே போயிட்டீங்க அப்படின்னா அப்போ அங்கே நிறைய மரங்கள் இருக்குது, நிறைய வீடுகள் இருக்குது, நிறைய உயிரினங்கள் இருக்கிறத பார்க்கலாம். பார்த்த பொருள் ஒன்று தான், ஆனால் அதை உணர்கிற விதம் வெவ்வேறு கோணத்தில் வெவ்வேறு இடத்துல இருந்து பார்க்கும்போது வேறுபட்டதாக இருக்குது. அதுதான் ஸ்ரீமத் பாகவதத்தில் விளக்கப்பட்டிருக்கிறது.
The absolute truth is called tattva. Vadanti tat tattvidas tattam jad gyanam adyam. When I see the hill as a cloud, it is the same hill. When I see the hill as something green, that is the same hill. And when I see the hill, actually it is functioning. There are so many trees, so many animals, so many men, so many houses. The same hill.
பூரண உண்மையை தத்துவம்னு அழைக்கப்படுது. வதந்தி தத்துவ விதத்வம் யஜானம் அத்வயம். நான் மலையை ஒரு மேகக்கூட்டம் போல பார்க்குறேன் அப்படின்னா அதே மலை தான். எப்போ அதே மலையை நான் பசுமையாக இருக்கிறத பார்க்குறேனோ அப்போவும் அதே மலை தான். எப்போ அதை உண்மையிலேயே அங்கே செயல்பாடுகளோடு நிறைய மரங்கள், நிறைய மிருகங்கள், நிறைய மனிதர்கள், நிறைய வீடுகள்லாம் இருக்கிறத பார்க்குறேனோ அதே மலை தான் அப்பவும்.
சிமிலர்லி பிரம்மா, பரமாத்மா அண்ட் பகவான் இஸ் தி சேம் திங், பட் இட் அப்பியர்ஸ் டிஃபரண்ட் அக்கார்டிங் டு பர்சன்ஸ் டிஃபரண்ட் ரியலைசேஷன், பட் அல்டிமேட்லி தி அப்சல்யூட் ட்ரூத் இஸ் பகவான், சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட்.
அதே மாதிரி பிரம்மன், பரமாத்மா மற்றும் பகவான் ஒரே விஷயம்தான், ஆனா வெவ்வேறு நபர்கள் அவர்களுடைய வெவ்வேறு அனுபவத்தின்படி, அவர்களுடைய உணர்தலின்படி வேறு விதமாக தோற்றமளிக்குது. ஆனால் இறுதியில் பூரண உண்மை அப்படின்றது பகவான், பரமபுருஷ
பகவான்.
இப்போ அந்த புருஷ நபர் அப்படின்னு சொல்லும்போது நம்மளை போல ஒரு நபர் இல்லையா? ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், அவர் வேறுபட்டவர். அவர் ஒரு நபர் அப்படின்ற அந்த எண்ணம் எந்த விதத்துல நீங்க உபயோகிக்கிறீங்க?
His person, that is stated in Bhagavad Gita in the second chapter, he says, my dear Arjuna, I, you and all these persons who have assembled It is not that we are not existing in the past. It is not that we shall not exist in the future. Then when he says I, you and all these persons, they are all persons.
அவர் ஒரு நபர். அது பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்க ரெண்டாவது அத்தியாயத்தில் அவர் சொல்றார், எனது அருமை அர்ஜுனா, நான், நீ, இங்கே இருக்கக்கூடிய இங்கே கூடியிருக்கக்கூடிய மற்ற எல்லா நபர்களும் கடந்த காலத்தில் இல்லாமல் இருந்தோன்றதும் இல்லை, எதிர்காலத்தில் இல்லாமல் இருக்க போகிறதும் இல்லை. நான், நீ, இங்கே இருக்கக்கூடிய நபர்கள்லாம் அவர் சொல்லும்போது அவர்கள் எல்லாரும் நபர்கள் தான்.
God is also person. Arjun is also person. And the, all others who assemble in the battlefield, they are also persons.
கடவுளும் ஒரு நபர் தான், அர்ஜுனனும் ஒரு நபர் தான், அங்கே போர்க்காலத்தில் கூடியிருக்கக்கூடிய மற்ற எல்லா நபர்களும் நபர்கள் தான்.
சோ கிருஷ்ணா சேஸ், சே ஆல் தீஸ் பர்சன்ஸ், தே ஆர் எக்ஸிஸ்டிங் இன் தி பாஸ்ட், நவ் தேர் எக்ஸிஸ்டிங் அண்ட் இன் ஃபியூச்சர் தே வில் எக்ஸிஸ்ட். சோ தேர் இஸ் பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர் இன் நோ டைம். காட் இஸ் இம்பர்சன், நைதர் வி ஆர் இம்பர்சன், வி ஆர் ஆல்சோ பர்சன்.
கிருஷ்ணர் சொல்றார், இந்த எல்லா நபர்களும் கடந்த காலத்தில் இருந்துட்டு இருந்தாங்க, இப்போ அவங்க இருந்துட்டு இருக்காங்க, எதிர்காலத்திலையும் உறுதியாக அவங்க இருக்க போகிறாங்க. அப்போது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லா சமயத்திலையுமே கடவுள் இருக்கார். அவர் நபர், அவர் அருபமாக இல்லை, நம்மளும் அருபமாக இல்லை, நம்மளும் கூட நபர்கள் தான்.
தட் இஸ் ஆல்சோ கன்ஃபார்ம். நித்யா நித்யானாம் சீதனா சீதனானாம் ஏகா ஜூ பகுனாம் விதுதாதி காமான் Kathopanishad, that he is the chief person amongst other persons.
Kathopanishad le adum urudhi seyyapattirukku, nithyo nithyanam chetana chetananam eko bhaganam yo vidadadikaman. Ella nabargalliyum avar thalaimayana nabara irukkar.
We living entities, we are many persons. And God is the chief person.
உயிர்வாளிகளான நம்ம பல நபர்களா இருக்கோம், கடவுள் தலைமையான நபரா இருக்கார்.
And what is the difference between this person and that person, the singular number person one and the plural number person many?
இப்போ இந்த நபருக்கும் அந்த நபருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஒருமையில் இருக்கக்கூடிய நபர் ஒருவர், பன்மையில் இருக்கக்கூடிய நபர் பல பேர்.
That is explained. ஏகோ ஜ பஹுநாம் விதுதாதி காமான். That one singular number, person, is supplying all the necessities of these different plural number person. That is the distinction.
அதுவும் விளக்கப்பட்டிருக்கு. ஏகோ பகுனாம் யோ விததாதி காமான். அந்த ஒருமையில் இருக்கக்கூடிய நபர் பன்மையில் இருக்கக்கூடிய நபர்களுடைய தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி செய்கிறார். அதுதான் வித்தியாசம்.
These things are expressed in Upanishad. So ultimately God is person.
இந்த விஷயங்கள்லாம் உபநிஷத்துக்கள்ல விளக்கப்பட்டிருக்கு, வேதாந்த சூத்திரத்தில் விளக்கப்பட்டிருக்கு. அதனால இறுதியில கடவுள் ஒரு நபர். ஆனா உபநிஷத்துக்கள் சொல்லும் போது
இம்பர்சனல் டிஸ்கிரிப்ஷன்,
அரூப விளக்கங்கள். ஒருமைய விளக்க முடியாது, அது
unexpressible.
விளக்க முடியாதுன்னா
nothing can be said about.
அதை பற்றி எதுவும் சொல்ல முடியாது. அப்படி இல்லை, ஏன் கூடாது, ஏன் முடியாது?
This is also Upanishad. நித்யா நித்யானாம் சேத்தனா சேத்தனானாம். So he is a person.
நித்யோ நித்யானாம் சேத்தனா சேத்தனானாம். இதுவும் கூட உபனிஷத்து தான். அவர் ஒரு நபர். ஈசாவாசம் இதம் சர்வம் அபானி பாதோ ஜவனோ கிரகிதா, இது மாதிரி நிறைய இருக்கு.
இன் கிறிஸ்டியன் பைபிள் ஆல்சோ தே பிலீவ் காட் கிரியேட்டர். சோ இஃப் இஸ் எ கிரியேட்டர், ஹி மஸ்ட் பீ எ பர்சன்.
கிறிஸ்தவர்களின் பைபிள்ல கூட கடவுள் தான் எல்லாத்தையும் படைக்கிறவர் சொல்லப்பட்டிருக்கு. அவர் எல்லாத்தையும் படைக்கிறாருன்னா அவர் ஒரு நபரா தான் இருக்கணும்.